இந்த காலை தேவனாகிய கர்த்தரின் பிரசன்னத்திற்காகவும் நமது ஆராதனைகளின் ஆரம்பத்திலேயே கர்த்தருக்கு முன்பாக, அதாவது நாம் கவனமாய் கேட்டு பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்னும் ஒரு செய்தியை நமக்கு அளித்து நம்மிடம் கூறும்படி ஒன்றை கொண்டிருந்ததற்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். அவர் வாக்குத்தம் செய்துள்ளதை அவர் செய்வார் என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அவர் எப்பொழுதுமே தமது வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த காலை நாம் உயிருடன் நித்தியத்தின் இந்த பக்கத்தில் கர்த்தரை மீண்டும் ஆராதிக்கவும் அவர் கூறுவதை கேட்கவும் ஒன்று கூடினதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த காரணங்களுக்காகவே, இந்த நோக்கத்திற்காகவே நாம் ஒன்று கூடுகிறோம். இப்பொழுது நான் கண்ட ஒரு குறிப்பிட்ட சொப்பனத்தின் விளைவாக இன்றைக்கு இன்று எதிர்பாராத விதமாக நான் சகோதரன் நெவிலை ஒரு விதமாக முற்றுகையிட்டேன். அதாவது நான் சொப்பனங்களில் நான் நம்பிக்கை கொண்டவன். தேவன் ஜனங்களுடன் சொப்பனங்களின் மூலம் தொடர்பு கொள்ளுகிறார் என்பதை நான் நம்புகிறேன். சென்ற இரவுக்கு முந்தின இரவு நான் மிக வழக்கத்திற்கு மாறான ஒரு சொப்பனம் கண்டேன். அதாவது அதில் நான் ஒரு மலைப்பாங்கான இடத்திற்கு, நிச்சயமாகவே மலைப்பாங்கான இடத்திற்கு, நான் என்னுடைய பகல் உணவை அருந்த அங்கிருந்து உணவருந்தும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த இடத்தை நான் அடைந்தபோது அவர்கள் இசை இசைத்துக் கொண்டிருந்ததை, ஒரு வாத்திய குழு நரம்பிசை கருவிகளை கொண்டு இசைத்துக் கொண்டு அங்கு உணவருந்திக் கொண்டிருந்தவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தது. அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் எனக்கு பிடிக்கவில்லை. எனவே நான் அதை கடந்து சென்றேன். அப்பொழுது மலையின் மேல் ஏறி வருகிற யாரோ ஒருவரை நான் சந்தித்தேன். மேலும் அநேகர் மலையின் மேல் ஏறி இந்த உணவருந்தும் இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஆனால் நான் அவர்களிடத்தில் இருந்து ஒரு விதமாக விலகி வலதுபுறமாக இல்லை, இடதுபுறமாக திரும்பினேன். அப்பொழுது எப்படியோ கீழே உள்ள பள்ளத்தாக்கில் நான் அந்த கூடாரத்தை கண்டேன். அப்பொழுது யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாமை இன்ன பெருசந்தியில் சந்தியுங்கள், அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், அவரிடம் என்ன மற்றும் என்னதை கூறுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான் இந்த தெருசந்தியை அடைய விரைந்து சென்றேன். அந்த நபர் மேலே வந்தபோது அது தன்னுடைய பழுப்பு நிற சூட்டு அணிந்திருந்த சகோதரன் நெவிலா இருந்தது. இந்த காலை அவர் அங்கே அமர்ந்து காணப்படுகிறதை போன்றே அப்படியே காணப்பட்டார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாமே, நீங்கள் பட்டணத்தில் இருக்க நேர்ந்தால் என்று கூறி நீர் இங்கு வருவது ஒரு நல்ல காரியமாக இருக்கும், ஏனெனில் சகோதரன் ஹாங்க் என்றார். இப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரே சகோதரன் ஹாங்க், சகோதரன் ஹென்றி கார்சல் தான். நாங்கள் அவரை ஹாங்க் என்று அழைக்கிறோம். நீங்கள் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கப் போவதாய் இருந்தால், அல்லது ஒரு சில நாட்கள் பட்டணத்தை சுற்றிலும் தங்கப் போவதாய் இருந்தால், கூடாரத்திற்கு வருகை தராமல் இருந்தால் அவர் அதை வித்தியாசமாக நினைக்கலாம் என்றார். அப்பொழுது நான் உறக்கத்தில் நின்று விழித்துக் கொண்டேன். மேலும் அதை நான் ஒரு விதமாக வினோதமாக உணர்ந்தேன். இந்த காலை சபைக்காக அவர் விசேஷமான ஏதாகிலும் ஒன்றை வைத்துள்ளாரா என்று கேட்காமல் நான் வாரத்தின் அந்த நேரத்தில் குறுக்கிட விரும்பவில்லை. எனவே அவர் எப்பொழுதும் போல தயவாய் இருந்து வாருங்கள் என்றார். எனவே நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று பிற்பகல் காலதாமதமாக நான் அவரை தொலைபேசியில் அழைத்தேன். இந்த காலை நீங்கள் யாருமே எதிர்பாராத விதத்தில் நான் வந்துள்ளேன். இப்பொழுது சில காரியங்களை குறித்து முதலாவது நான் உங்களிடம் விவரிப்பது நலமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் அநேக ஜனங்களுக்கு மிகவும் ஒரு வினோதமாக தோன்றுபவன். நான் எனக்கே கூட வினோதமானவன். ஏனெனில் என்னால் கூடிய மட்டும் நான் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்ற முயற்சிக்கிறேன். அது நம்மை வினோதமானவர்களாக்குகிறது. பாருங்கள், நாம் சில காரியங்களை செய்துவிட்டு அதன் பின்பு நான் உண்மையாகவே உட்கார்ந்து, நான் ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தேன், நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி செய்தேன் என்று சில நேரங்களில் வியப்புறுகிறோம். அப்பொழுது நீங்கள் செய்திருக்க கூடாத காரியத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையா இருந்து விசுவாசத்துடன் அதை சிந்தித்து பார்ப்பீர்களானால், அதை செய்ய தேவன் உங்களை வழிநடத்தி இருக்கிறார் என்றும், அது சரியாக கிரியை செய்கிறது என்றும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். புரிகிறதா? அநேக முறை நாம் அதை கண்டறிகிறோம். சகோதரன் நெவில் அநேக முறை அதை கண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். மேலும் தலைவர்களும் மற்றும் ஆவிக்குரிய தலைவர்களும் அதை தெளிவாக உணர்கிறார்கள். என் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருந்து வந்துள்ள வெளிப்படையாக கூறினால், நான் ஒரு பையனாய் இருந்தது முதற்கொண்டு ஜெஃபர்சன் வில்லில் நான் வாழ வேண்டும் என்னும் ஏவுதல் எனக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை. நான் இங்கு வாழ முயற்சிப்பது தைலத்தில் உள்ள ஈயை போன்றே எப்போதும் இருந்து வருகிறது. முதலாவதாக இதன் மோசமான சீதோஷ்ண நிலை எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வேறொரு காரியம், இங்கு ஒரு ஆவியின் சோர்வு இருப்பது போன்று தென்படுகிறது. நீங்கள் திரும்பி சென்று இங்கு எங்காவது ஆராய்ந்து பார்த்தால் வெள்ளத்தின் போது அது அழிக்கப்படாதிருந்தால், நான் முதலாவதாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போது எனக்கு அந்த விளைவை குறித்த ஒரு கடிதம் கிடைத்தது. நான் புறப்பட்டு செல்ல ஆரம்பித்தேன், நானும் சகோதரன் ஜார்ஜ் தி ஆர்க்கும். அப்பொழுது சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங்கின் தாயாரும் நியூ ஆல்பனியில் பெட்ரோல் நிலையம் வைத்திருக்கும் சகோதரன் ஹாக்கின்ஸும் மற்றும் அநேக ஜனங்களும் இங்கே ஜெபாரிக்கு வெளியே என்னை சந்தித்தனர். நான் இங்கு தங்கினால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் ஆகாரத்தை மட்டுப்படுத்தி பணம் சேமித்து ஒரு கூடாரத்தை இங்கு கட்டுவார்கள் என்றும், அப்பொழுது அவர்கள் ஆராதனைக்கென ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூட கூறினர். அந்த வாலிபத்தாய் ஒரு குழந்தையை அவளுடைய கையில் ஏந்தி கொண்டு மற்ற குழந்தையின் கையை பிடித்துக் கொண்டு தன் குழந்தைகளின் ஆகாரத்தையும் மட்டுப்படுத்தி அவர்கள் ஆராதிப்பதற்கென ஒரு இடத்தை கட்ட ஆயத்தமாக இருக்கிறாள் என்று கூறினதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதாயிருந்தது. எனவே சகோதரன் ஜார்ஜும் நானும் ஒன்று கூடி தங்கி கூடாரத்தை கட்ட தீர்மானித்தோம். அந்த கூடாரம் கட்டி முடிந்த பின்னர் அது எப்பொழுதுமே இக்கூடாரத்தை நான் பிரதிஷ்டை செய்த அன்று காலையில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டானது. அது எழுதப்பட்டு அங்கு மூலைக்கல்லில் வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம், இது உன்னுடைய கூடாரம் அல்ல என்றார். பார்த்தீர்களா, என் கூடாரம் எங்கே என்று நான் கேட்டபோது அவர் என்னை பிரகாசமுள்ள நீல வானத்தின் கீழ் நிறுத்தினார். அப்பொழுது அவர் சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்றார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது புத்தகங்களிலும் கூட எழுதப்பட்டுள்ளது. இந்த காரியங்கள் யாவும் ஒன்று சேர்ந்துள்ளன. ஒரு நாள் நான் இப்பொழுது சகோதரன் உள் தங்கியுள்ள வீட்டின் முச்சத்தில் உள்ள புல்லை செதுக்கிக் கொண்டிருந்த போது என்னுடைய மாமியார் அந்த நேரத்தில் அங்கே தங்கியிருந்தார்கள். நான் பின்னால் உள்ள ஒரு சிறு பழைய கான்கிரீட் படியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் அந்த சிறு இடத்தை என் மாமியாருக்கு கட்டி தந்திருந்தேன். அச்சமயம் அவள் சபையின் வாயிற் காப்பாளரை போலிருந்து கவனித்து வந்தார். அப்பொழுது எவரும் பேசக்கூடியது போன்ற மிக தெளிவான ஒரு சத்தம் என்னிடத்தில், நீ இங்கு தங்கியுள்ள வரைக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே முடியாது, நீ இந்த இடத்திலிருந்தும் இந்த ஜனங்களிடத்திலிருந்தும் பிரிந்து செல்ல வேண்டும் என்று உரைத்தது. பாருங்கள், நான் அது கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அல்லது அதற்கு மேலாக என்னை சுக்குநூறாக்கியது. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒன்று என்னை போய்விடு போய்விடு, மேற்குக்கு போ மேற்குக்கு போய்கொண்டிரு என்று எச்சரித்து வந்துள்ளது. பாருங்கள், நான் அது எப்பொழுதும் என்னை தொந்தரவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு முறையும் அது, இப்பொழுது நான் டூசானுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த வாரம் என் மனதில் தீர்மானித்துக் கொண்டேன். அங்கு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இந்த குளிர்காலத்தில் தங்கப் போகிறேன். பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன். அது செப்டம்பரில் தொடங்குகிறது. எனக்கு இடம் உள்ளது, எனக்கு ஒருவர் கொடுத்த இடம் கூட அங்கு உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று, மேலும் நான் இங்கிருந்து போய்விட்டால் நான் வேறொன்றை கூற விரும்புகிறேன். இங்குள்ள இந்த வீட்டை நாங்கள் கட்டுவதற்கு முன் இப்பொழுதுள்ள அந்த போதகரின் வீட்டை நான் அங்கே கட்ட விரும்பவில்லை. என் மனைவியின் தாயார் வயது சென்றவர்கள் என் மனைவி அதை குறித்து அழத் தொடங்கினார். அவள் தாயார் வயோதிகமாய் உள்ளதை அறிந்து என்னால் அவளை இங்கு விட்டுவிட்டு செல்ல முடியாது, அவள் கவனிக்கப்படாமல் இருக்கலாம் என்றார். பாருங்கள், நான் அதை புரிந்து கொண்டேன், அதை புரிந்து கொள்கிறேன். அது அவளுடைய தாய், அவளுக்கு இருந்ததும் அல்லது அவளுக்கு எப்பொழுதும் இருக்க போகும் ஒரே தாய். எனவே நான் புரிந்து கொண்டேன். எனவே நான் கர்த்தரிடம் ஜெபித்தேன். நான், கர்த்தாவே, இந்த இடம் எனக்கு பிடிக்கவில்லை என்றேன். மேலும் நான், என்னை திருப்திப்படுத்தும், நான் போக வேண்டும் என்று நீ விரும்பும் எந்த இடத்துக்கும் நான் செல்வேன். ஆனால் நான் என் மனைவியை வருத்தப்படுத்த விரும்பவில்லை. அவளை இங்கிருந்து அவள் ஒருவரையும் அறியாத அந்நிய தேசத்துக்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை. மேலும் நான் எல்லா நேரத்திலும் எப்படியும் சென்று விடுகிறேன். அவளுடன் இந்த இடத்தில் தங்கியிருக்க எனக்கு திருப்தியை அழியும் என்றேன். இப்பொழுது அவளுடைய தாயார் அவள் மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு, பாருங்கள், இப்பொழுது இங்கிருந்து போய்விட வேண்டும் எனும் தூண்டுதல் மறுபடியும் உண்டாகின்றது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதன் பின்னர் அன்று ஒரு நாள் இந்த போதகத்தை சகோதரர்கள் துவங்கியிருந்த போது, இந்த பிரசங்க பீடத்தில் சென்ற முறை நான் இங்கே நின்ற போது, இந்த போதகம் நிலை வரும் வரைக்கும் நான் ஊழிய களத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினேன். ஆகையால் அந்த சகோதரர்கள் தயவாக அதை சரிபடுத்தி விட்டார்கள். அது தெளிவாகிவிட்டது. 24 மணி நேரத்துக்குள் அதெல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஊழியத்திற்காக இடங்கள் மீண்டும் எனக்கு திறக்கப்பட்டுள்ளன. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எந்த பக்கம் செல்வதென்று தெரியவில்லை. எனக்கு ஒரு தரிசனத்தை அருள கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டுள்ளேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறும்படி அவரை கேட்டுள்ளேன். ஆனால் அவரோ நான் அமைதியாய் அமர்ந்திருக்கும்படி செய்திருக்கிறார். இப்பொழுது சென்ற இரவு நான் எல்லா பிள்ளைகளையும் என் மனைவியையும் மற்ற யாவரையும் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்ட பிறகு நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நான் போகும் வழியில் நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் உம்மை சேவிப்பேன். ஆனால் நான் எங்கு செல்ல வேண்டும் என்றும் எப்படி செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று. ஆகையால் நான் தானே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். என் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் நான் அதை கர்த்தரிடம் ஒப்படைத்து விட்டேன். மேலும் நான், நீர் எங்கு வாசலை திறந்தாலும் நீர் என்ன செய்தாலும் அந்த வழியில் நான் செல்வேன். ஆனால் நீர் ஒரு வழியை ஏற்படுத்தும் வரைக்கும், நீர் அந்த வழியை ஏற்படுத்தும் வரைக்கும் நான் தொடர்ந்து இப்பொழுது உள்ளபடியே இருப்பேன் என்று நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவரது தெளிவாக்கும்படி நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் நாம் ஏதோ ஒன்று நிகழும் ஒரு தெரு சந்தியில் நாம் சரியாக இருக்கிறோம் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். இந்த காலை இங்கே சகோதரன் நெவில் உரைத்த தீர்க்க தரிசனத்தை கேட்டேன், அல்லது அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது என்று நான் அறிந்திருந்ததை அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். இப்பொழுது எனவே நான் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபித்துள்ளேன். நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் எங்கே போக வேண்டும் என்றும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றும், நான் தவறு ஒன்றும் செய்யாதபடிக்கு சரியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவுமே ஜெபியுங்கள். நீங்கள் பாருங்கள், அநேக சமயங்களில் ஜனங்கள் ஒரு தீர்க்க தரிசன வரத்தை, அதாவது தேவன் உன்னை நான் இங்கிருந்து அங்கு கொண்டு செல்வேன், உன்னை இங்கே நிறுத்துவேன், இப்பொழுது நீ இங்கே செல் என்று சொல்லுகிறார் என்று நினைக்கின்றனர். அவர் உங்களிடத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லுகிறதில்லை. அவர் அப்படி கூறிவிட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட ஜெயங்கொள்ளும் விசுவாசத்தை பெற்றிருப்பீர்கள்? புரிகிறதா? பாருங்கள், நீங்கள் அவர் உங்களை மற்றவர்களை காட்டிலும் தனியே விட்டு விடுகிறார். புரிகிறதா? நீங்கள் அனைவரும் என்னிடம் வந்து சில காரியங்களை கேட்கலாம், அதற்கு அவர் பதில் கூற ஒருபோதும் அவர் தவறினதில்லை. அது உண்மை. ஆம், ஆனால் எனக்கான காரியங்களை அவரிடம் கேட்க முடியும். அப்பொழுது அநேக சமயங்களில் நானே முன் சென்று அதில் நடக்கும்படி அவர் என்னை தனியே விட்டு விடுகிறார். பாருங்கள், நானாகவே இப்பொழுது எனக்கு தீர்க்க வேண்டிய காரியங்கள் மற்றும் நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னிடம் உள்ளன. அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். என்னிடம் பேசுகிறது அவர்தான் என்று நான் உறுதியாக நம்பும் வரையில் என்னால் அதை சரியாக செய்ய முடியாது. மேலும் நான் அவர் எனக்கு ஒரு தரிசனமும் தரமாட்டார், அவர் என்னை தனியே விட்டு விடுகிறார். ஆகையால் இன்று காலை நான் ஒரு அனாதையை போல் அமர்ந்திருக்கிறேன். எந்த வழியாய் திரும்புவது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் அதை கர்த்தரிடம் சமர்ப்பித்துள்ளேன். அந்த சொப்பனத்தில் நான் அப்பொழுது இந்த விதமாக உணர்ந்தேன், அதாவது வேறு ஏதாவது பாதைகள் நிகழும் வரைக்கும் நான் மீண்டும் இக்கூடாரத்துக்கு வந்து சகோதர நெவிலுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். எனவே நான் இங்கிருப்பேன். சில நிமிடங்களுக்கு முன்பு நான் சகோதர நெவிலிடம் சபை எவ்வாறு முன்னேறிக் கொண்டிருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் நன்றாகவே என்றார். எனவே உங்கள் மத்தியில் ஆவிக்குரிய வரங்கள் இன்னும் மற்ற காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன். தீர்க்க தரிசன வரம் மற்றும் அந்நிய பாஷைகளில் பேசுதல், பாஷைகளுக்கு அர்த்தம் உரைத்தல், சற்று முன்பு அதை நாம் கேட்டோம். அந்த காரியங்கள் சபையை பெரிதும் சீர்புருந்த செய்கின்றன. ஆனால் நான் நினைத்தேன், ஒருகால் நான் இந்திரவு சகோதரர் நெவில் பரிசுத்தாவி வித்தியாசமான ஒன்றுக்கு நம்மை வழிநடத்தாமல் இருந்தால் இந்திரவு நான் விரும்புகிற ஒரு, நீங்கள் எல்லோருமே இந்த காலை நீங்கள் இவ்விடம் விட்டு செல்லும் முன்பு உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுதி அதை இங்கு வையுங்கள். உங்கள் மனதில் உள்ள சில கேள்விகள், அதாவது சபை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அதன் மூலம் கண்டுகொள்ளலாம். ஜனங்களினுடைய இதயங்களில் என்ன உள்ளது என்பதை கண்டுகொள்ள போதவர்கள் கடைபிடிக்கும் வழிமுறை கிட்டத்தட்ட அதுவேயாகும். ஒரு கேள்வியோடு இருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை எழுதி இங்கு வையுங்கள். அதை எழுத இன்று காலை உங்களிடம் ஒரு காகித துண்டு இல்லை என்றால் இந்திரவு வரும்போது அதை நேரத்தோடு எழுதி கொடுத்து விடுங்கள். ஆகையால் அவைகளை பார்த்து அவைகளின் பேரில் வேத பிரகாரமாக உங்களுக்கு பதிலுரைக்க எனக்கு போதிய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால், அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமானால், நான் அண்மையில் இங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளேன். அது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் உள்ள 7 கடைசி முத்திரைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன் என்பதேயாகும். இப்பொழுது நான் இந்த ஆண்டு அந்த முத்திரைகளை நான் பேசி முடிக்க முடியாது. ஏனெனில் அந்த முத்திரைகளை பார்க்க வேண்டுமானால் அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 6 அதிகாரம் தொடங்கி 19 அதிகாரத்தினுடாக அது முடிய உள்ளது. ஆனால் முதல் 3 அல்லது அவைகளின் 4 முத்திரைகளை ஒரு இரவு ஒரு முத்திரை வீதம் முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் சபை எங்கு மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு அங்கு நிறுத்திக் கொண்டோமானால், அதன் பின்னர் அதன் மீதியுள்ள பாகம் யூதர்களோடு தொடர்பு கொள்ளுதல், சபையோடு அல்ல, அது யூத ஜாதியினருடன் ஈடுபடுகின்றது. எனவே நாம் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலில் தொடங்கி அந்த முத்திரைகளின் போதும் புறஜாதி சபைகாலத்தின் போதும் என்ன நடக்கின்றது என்று இங்கு நாம் காண்கிறோம். சபை எடுக்கப்பட்ட பின்பு அன்று முதல் அது இஸ்ரவேல் தேசத்தை காட்சிக்கு கொண்டு வந்து தற்போதைய காலம் வரைக்கும் நீடித்து மேசியா வரும் வரைக்கும் தொடர்கின்றது. அப்பொழுது அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது இது உங்களுக்கு புரிகிறதா? சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. தேவன் முதலில் சபையுடன் சபை காலங்களுடன் ஈடுபடுகின்றார். அதை குறித்து நாம் பார்த்தோம். சபை மகிமைக்குள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலருடன் ஒரு தேசமாக ஈடுபடுகிறார். கலியாண விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது அதை இவ்வளவு தூரம் கொண்டு வருகிறார். அதன் பின்னர் முடிவு காலம் வரைக்கும் அவர்களை மீண்டும் கொண்டு வருகிறார். நேரம் வரும்போது நான் என்னுடைய கரும்பலகை வைத்து அதில் வரைந்து அதை கற்றுக் கொடுப்பேன். பின்பு கர்த்தர் மனவாட்டியுடன் திரும்பி வருகிறார். இஸ்ரவேல் அவளை காண்கிறார். மேலும் ஓ, அது என்ன ஒரு நேரமாக இருக்கும்? இப்பொழுது இதை நாம் சரியாக இணைக்கும் முன்பு, அது வேத பண்டிதர்களுக்கும் காலங்கள் தோறும் போதவர்களாய் இருந்தவர்களுக்கும் இதை கேட்க வருகிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் சபை ஜனங்களுக்கும் தடுமாறும் ஒரு பெரிய பாடமாக உள்ளது. அதுதான் தானியேலின் 70 வாரங்கள். நாம் பெற்றுள்ள நாம் மனவாட்டியையும் இஸ்ரவேலையும் தானியேலின் 70 வாரங்களுடன் இணைக்காமல் வெளிப்படுத்துகிற விசேஷத்திற்கு செல்ல முடியாது. ஒருகால் கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வருங்காலத்தில் என்னுடன் பேசுவாரானால், இந்த 70 வாரங்களின் பேரில் பேசுவாரானால், அல்லது 70 வாரங்கள் அல்ல 7 கடைசி முத்திரைகளை குறித்து பேசலாம். அதன் பின்னர் அடுத்த ஞாயிறு தானியேலின் 70 வாரங்களை போதிக்க நான் முயற்சிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதன் அடுத்த ஞாயிறு, அதன் பின்பு அவர் நம்மை வழிநடத்துவாரானால், அது மற்றவைகளின் பேரில் போதிக்க துவங்க அது ஆதாரங்களை திறப்பதாயிருக்கும். பாருங்கள், அதன் பிறகு நாம் பார்க்கலாம். நானும் சகோதரன் நெபிலும் ஒருமித்து இதன் பேரில் பணிபுரிந்து ஜனங்களுக்கு நன்மையாக எங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் திரும்பி செல்லும் போது நாங்கள் யாகிஸ்தருக்கும் ஜெபிக்கிறோம். அதை செய்ய நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்போம். ஜனங்கள் சுகீனமாக இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அநேகமாக அதை ஒவ்வொரு கூட்டத்திலும் செய்வோம். நாம் இனிமேல் பகுத்தறிவின் வரம் கிரியை செய்வதை விரும்பவில்லை. பாருங்கள், இப்பொழுது இதுதான் நடந்தது. நான் முயன்று வந்திருக்கிறேன், நான் தவறான செயல்களை புரிந்திருக்கிறேன் என்று நான் அறிவேன். ஆனால் எப்பொழுதுமே தேவனுடன் நெருங்கி வாழ நான் முயன்று வந்துள்ளேன். அதனால் தான் எனக்கு இந்த தரிசனங்கள் உண்டாகி அவைகள் எப்படி நிகழப்போகிறது என்று அறிவித்தன. சில சமயங்களில் ஜனங்கள் பொருட்களை தொலைத்து விடுவார்கள். நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அது எங்கே உள்ளது என்று அவரை கேட்கும்படி என்னை வேண்டிக் கொள்வார்கள். ஈசாயின் கழுதைகள் காணாமற் போய் பையன்கள் தீர்க்கதரிசியிடம் சென்றது போல அவை வீடு திரும்பி இருந்தன என்று அவன் கூறினது போல், எனவே அதுபோல அது முற்றிலும் சரிதான். ஆனால் வளர்ந்து கொண்டே போகின்றோம். எனவே அநேகர் இது போன்ற இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இது உலகம் முழுவதும் உள்ளது. பாருங்கள், எனவே அது கிடைக்கிறது. அது என்னை சின்ன பின்னமாக்கி பின்னர் அது ஒரு இடத்திற்கு வரும் வரை எப்போதும் உங்களை எல்லா நேரத்திலும் விளிம்பில் வைத்திருக்கும். அதுதான் நான் மாம்சத்தில் தோன்றிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உபதேசத்தை அந்த சகோதரர்கள் தொடங்க காரணமாயிருந்தது. அது ஊழியத்தை தகர்த்தெறிந்து கிறிஸ்துவுக்கு நிந்தையை கொண்டு வரும் என்று நமக்கு தெரியும். புரிகிறதா? ஆகவேதான் நான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி உடனே நிறுத்தும்படிக்கு, அது தேவனுடையது அல்ல, அது பிசாசினுடையது என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியும் செய்தேன். புரிகிறதா? அவர்கள் நல்ல ஜனங்கள், அது அவர்கள் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை காண்பித்தது. ஏனென்றால் அவர்கள் வேதத்தின் மூலம் உண்மையை கண்டு அவர்கள் உடனே தேவனிடத்தில் சரியாக திரும்பினர். பாருங்கள், எனவே சாத்தான் ஜனங்களிடையே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முயன்று கொண்டிருந்தான் என்பதையே அது காண்பித்தது. அவர்கள் அனைவரும் தேவ பக்தியுள்ள கிறிஸ்தவ ஜனங்கள். அது அவர்களின் அநேகரின் இடத்தில், சகோதரன் பிரணாமே, நாங்கள் உங்கள் மேல் எப்போதும் வைத்திருந்ததை காட்டிலும் அதிக நம்பிக்கையை உங்கள் மீது வைத்துள்ளோம் என்று கூறும்படி செய்தது. காரணம் என்னவென்று பாருங்கள், தேவன் எனக்கு அளித்துள்ள வரத்தைக் கொண்டு நான் என்ன செய்திருக்க முடியும்? தேசம் முழுவதையும் அல்லது ஜனங்களை என் காலடியில் கொண்டு வந்திருக்க முடியும். நாம் ஒரு தேசம் என்று குறிப்பிடுவது உலகில் உள்ள அனைவரையும் அல்ல, இங்கிருந்து யுத்தத்தில் பலியாக போகிறவர்களை அல்ல. நான் கிறிஸ்தவர்களை, உண்மையான விசுவாசியை குறிப்பிடுகிறேன். அதுவே சிறந்த. நாம் தேசத்தை குறித்து பேசுகிறோம், நாம் மீண்டும் பிறந்த ஜனங்களை குறித்து பிரசங்கிக்கிறோம். தேசத்தை குறித்து அதைத்தான் நாம் பேசுகிறோம். இங்குள்ள ஒவ்வொருவரையும் அல்ல, நாம் வாழும் இவ்வுலகம் மிகவும் அசுத்தமாகவும் சேராகவும் உள்ளது. அதாவது அவர்கள் மண்ணாயிருந்து மண்ணுக்கு திரும்புகின்றனர். நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களையே, உண்மையான கிறிஸ்தவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனிதன் என் மீது மீண்டும் சீறி விட நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்மையில் ஒருவர் என்னிடம் வந்து கிறிஸ்து தரையில் உமிழ்ந்ததை குறித்து இந்த கருத்தை, தன்னுடைய உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அதை ஒருவருடைய கண்களில் பூசினதை குறித்து கூறினார். மேலும் எவ்வளவு அசுத்தமும் அடுக்குமாயிருந்த அவர் உமிழ்ந்த அவருடைய வாயிலிருந்து வெளிவந்த அவருடைய உமிழ்நீரினாலே அது எவ்வளவு சுகாதாரமற்றதாயிருந்தது, மண்ணிலே உமிழ்ந்து சேருண்டாக்கி அதை ஒரு மனிதனுடைய கண்களின் மேல் பூசினார் என்றார். நான், ஆனால் அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தானே என்றே. பாருங்கள், அதுதான். மேலும் அந்த அதே மனிதன் அவர்களின் இடத்திற்கு அருகில் நிர்வாணிகளின் முகாம் ஒன்றை திறந்தனர். உங்களுக்கு தெரியும், நீச்சல் குளம். மேலும் அந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அங்கு சென்று அந்த நீச்சல் குளத்தில் நீந்த நுழைவுச்சிட்டு வாங்கி தந்துள்ளார். அவரும் அவருடைய மனைவியும் கூட அங்கு அந்த நீச்சல் குளத்தில் நீந்துகின்றனர். என் சகோதரிகளே, என்னை மன்னியுங்கள். ஆனால் அங்கு நாள்தோறும் நீந்தி செல்லும் ஏறக்குறைய 100 அல்லது 200 பெண்களில் ஒவ்வொரு நாளும் ஸ்திரீகள், இன்று அந்த பெண்கள் எல்லா தீட்டுகளையும் மற்ற காரியங்களையும் அந்த தண்ணீரில் கழுவுகின்றனர். அவர்கள் வாயில் உள்ள அசுத்தம் மற்றும் அழுக்கை அதை விழுங்கி மற்றும் அதை வெளியே துக்குகின்றனர். அவர் என் மீது சீறி எழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், அவர்கள் கிறிஸ்து இன்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் புரிந்த சுகாதாரமற்ற செயலின் நிமித்தமாக அவரை கைது செய்திருப்பார்கள் என்றனர். அதை குறித்து எப்படி? நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அவர்கள் அந்த நீச்சல் குளத்துக்கு செல்கின்றனர். அவர்களில் அநேகர் வியாதிகளோடு, மேகப்புண், மேக வெட்டை நோய் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியத்தோடு அங்கு செல்கின்றனர். தண்ணீரை வாயிலெடுத்து துப்புவது போன்ற செயல் புரிந்து அங்கேயே அந்த விதமாக சுற்றி கழுவிக்கொள்ளுது. உண்மையாகவே அது சுகாதாரமா? எனவே ஓ என்னை சகோதரனே, சகோதரியே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாள் இது கர்த்தருடைய வருகைக்கான நேரமாய் உள்ளது. சபைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அதுதான் கர்த்தருடைய வருகை. பாருங்கள், அந்த காரியங்களை என்னால் நிறுத்த முடியாது, அது அவசியமும் இல்லை. அவைகள் இங்கே இருக்கும் என்று வேதம் முன்னறிவித்துள்ளது. என்னால் அவைகளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நியாய தீர்ப்பிற்கான அந்த நேரம் வருகிற போது அதற்கு நான் விரோதமாக இருந்தேன் என்பதற்கு என் சத்தம் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதற்கு விரோதமாக இருந்தேன். இந்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்பதை நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இதற்கு முரணாக உலகில் வேற எதுவும் இதை எப்போதும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இங்குள்ள இந்த வேதாகமும் இது சத்தியமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. எனவே இப்பொழுது நமது கப்பலின் பாயை கீழே இறக்கி அந்த சமாதானமுள்ள இளைப்பாறுதலின் துறைமுகத்தில் சிறிது நேரம் நங்கூரமிடும். மேலும் நாளைக்கு நாம் கப்பலை வேறெங்காவது ஓட்டிச் செல்லலாம். ஆனால் இப்பொழுது நாம் நங்கூரமிட்டு நமது பரலோக பிதா நம்முடைய வார்த்தையின் மூலம் நம்முடன் பேசுகையில் அவருடைய சத்தத்தை கேட்போம். அவர் இன்று பேசுவார் என்று நாம் நம்புகிறோம். மேலும் இன்றிரவு இப்பொழுது உங்களுக்குள்ள சிறு கேள்விகளை கொண்டு வாருங்கள். இப்பொழுது மற்றவர்களுக்கு கெடுதி விளைவிக்க போகும் கேள்விகள் அல்ல. நீங்கள் அதை செய்தால் அப்பொழுது நான் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதிலளிக்க மாட்டேன். பாருங்கள், ஆனால் நீங்கள் வேற ஏதோ ஒன்றை பாருங்கள். இப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய நேரிட்டால் நான் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரா என்று கேட்கலாம். அல்லது உங்கள் இதயத்தில் உள்ள சிறு கேள்விகள் உங்களுக்கு தெரியும். அல்லது சகோதரன் பிரணாம், எங்களிடம் வரங்கள் கிரியை செய்து வருகின்றன, நாங்கள் இந்த விதமாக அல்லது அந்த விதமாக அவைகளை செயல்படுத்த வேண்டுமா, அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது வேதத்திலிருந்து நான் திருப்பி பதிலளிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் பாருங்கள், அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை சிறியதாக எழுதிக் கொண்டு பாருங்கள். நான் மகிழ்ச்சி அடைவேன். கேள்விகள் ஒன்றும் இல்லாமல் போனால் அப்பொழுது நான் ஏதாவது ஒரு பொருளை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு உங்களிடம் பிரசங்கிப்பேன். இது ஞாயிற்றுக்கிழமை. சென்ற ஞாயிறு நான் சகோதரன் காபிலுடைய சபைக்கு போக புறப்பட்டேன். இந்த சபையில் மணி அடிப்பதை கேட்டேன். நான் முற்றத்தில் எங்கும் அங்கும் நடந்தேன். என்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதான், நான் உங்கள் மணி ஓசையை கேட்டேன். எனவே நான் வரவேண்டியதாயிற்று. எனவே இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்கி ஜெப வார்த்தையில் நம்முடைய சிருஷ்டிகரிடம் பேசுவோமாக. யாருக்காயிலும் ஒரு விசேஷித்த விண்ணப்பம் உண்டா, உங்கள் கைகளை உயர்த்தி அப்படியே நான் என்று கூறுங்கள். அதை தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயங்களில் என்ன உள்ளது என்பதை தேவன் அறிவார். இப்பொழுது உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உமது மனதின் சிந்தனைகளினாலும் உமது வாயின் வார்த்தையினாலும் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களுக்காக செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தும்படிக்கு நாங்கள் உமது சமூகத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலையில் நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்றும், இந்த காலையில் எங்கள் ஸ்தானத்தையும் காலத்தின் சரித்திரத்தையும் வரவிருக்கும் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்ள நாங்கள் உமக்கு மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நாங்கள் கல்வாரியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்றும், எங்கள் இருதயங்களில் உள்ள விசுவாசத்தினால் அவர் இந்த வருவாரானால் அவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்ல வேண்டும். மேலும் பாவம் பெருகி வருவதை நாங்கள் காண்கிறோம். பாவத்தின் விளைவினால் உலகம் தடுமாறிக்கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. எப்படியாய் மது அருந்துதல், சூதாடுதல், குடித்து ஆடுதல், நிர்வாணம் மற்றும் ஓ தேவனே, ஜனங்களின் அசுத்தமும் அழுக்கும் சேருமாய் உள்ளது. எப்படியோ அவர்கள் அவர்களால் உணர முடிந்தால், கர்த்தாவே, தேவ பக்தியற்ற அந்த சிறிய பழைய ஆடைகளை அந்த விதமாக அணிந்து அங்கே வெளியே தெருவில் செல்லும் அந்த பெண்கள் அவர்கள் பூச்சியும் தூசுமாக இருக்கிறார்கள் என்றும், இன்னும் ஒரு வாரத்தில் அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த சரீரத்தை பூச்சிகள் தின்னக்கூடும் என்பதை அவர்கள் உணர்கின்றார்களா? அந்த பட்டைப்புழு அதை தின்று போடும் என்றும், அப்பொழுது அவர்கள் ஆத்துமா தேவனற்றதாய், கிறிஸ்துவற்றதாய், ஒரு நம்பிக்கையற்றதுமாய் நித்தியத்தில் இருந்து ஆழ்ந்த விரக்தியில் மூழ்கி அவருடைய வருகையின் போது வெறுமன அழிக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்கின்றார்களா? ஓ தேவனே, அந்த அபாயத்தை அணுகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நாங்கள் எச்சரிக்கும்படி எச்சரிப்பை குறித்த சத்தங்களை எங்களுக்கு தாரும். இன்று எங்களோடு இரும். பிரசங்கியின் புத்தகத்தில் ஒருமுறை சாலமோன் கூறிய விதமாக, அதாவது நாங்கள் புத்தியுள்ள சிற்பாசாரிகளாய் இருக்கவும் இந்த சபையின் மேய்ப்பர்களாக இருக்கவும் எங்களுக்கு ஞானத்தின் வார்த்தைகளை தாரும். கர்த்தாவே நாங்கள் கூற வேண்டிய வார்த்தைகளை தேடும் போது இன்று காலை இங்கு மிகுந்த தேவையுள்ள இருதயம் அதை பற்றிக் கொள்ளும் தலை சிறந்த படைப்புகளான அவைகள் இருக்க வேண்டும், அவைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் மற்றவர்கள் எங்களை காண வேண்டும் என்று கருதி இன்று உஷ்ணமான கூரையின் கீழ் இன்றைக்கு ஒன்று கூடவில்லை. ஆனால் நாங்கள் உம்மை நேசிப்பதனாலும் உம்மிடத்திலிருந்து கேட்க நாங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறபடியினாலும் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நாங்கள் நேசிக்கும் எங்கள் நேசர் நீரே, உம்மிடமிருந்து வார்த்தைகளை கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே உம்மிடமிருந்து கேட்டவைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அது எங்களிடம் நீடித்து நிற்கும். நாங்களும் பேரில் காத்திருக்கையில் இன்றைக்கு நீர் எங்களுக்காக வைத்துள்ள பங்கை இப்பொழுது எங்களுக்கு அளிப்பீராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் அவர் நிமித்தமாக கேட்கிறோம், ஆமென். இப்பொழுது அது ஆவியானவரிடத்திலிருந்து வந்துள்ள இந்த உயர்த்துதல்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசப்போகும் வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும்படி அவை நமக்கு கூறி நம்மை எச்சரிக்கின்றன. மேலும் அவர் நமக்காக என்ன வைத்துள்ளார் என்று நாம் அறியோம். ஆனால் அவர் நமக்கு கொண்டு வரப்போகிற ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஒரு கால் அது உங்கள் மனதில் உள்ள ஒரு கேள்விக்கு அவர் இதன் மூலம் பேசுவதாயிருக்கலாம். அவர் இந்த காலை செய்தியின் மூலம் அவர் அதை உரைக்கலாம். அவர் இன்றிரவு ஆராதனையின் போது அதை கூறலாம். அவர் இன்றைக்கு எங்கோ வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி யாரையோ அவர் எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருப்பது போன்று தோன்றுகிறது. இப்பொழுது எழுதப்பட்ட வார்த்தைக்கு நாம் திரும்பி ஞாயிறு பள்ளி பாடத்திற்காக யாத்ராவின் புத்தகத்துக்கு செல்வோமாக. உங்களுக்கு ஞானஸ்தான ஆராதனை ஒன்று உண்டா? இல்லை. இந்த பிற்பகல் 6 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். நாம் யாத்ராகமும் 17 அதிகாரத்துக்கு சென்று 5 வசனத்திலிருந்து தொடங்கி நான் நினைக்கிறேன். யாத்ராகமும் 17 அதிகாரத்தின் 5 மற்றும் 6 வசனம்.
And the Lord said unto Moses, Go on before the people.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு,
And thy rod,
நீ நதியை அடித்த உன் கோலை உன்னுடைய கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ.
Behold, I will stand before thee upon the rock in Horeb.
அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார்.
And Moses did so in the sight
அப்படியே மோசே
of the elders of
இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான்.
Now, if I should call this a little Sunday school text,
இப்பொழுது நான் இதை ஞாயிறு பள்ளி பாடப்பொருள் என்று அழைப்பேன். ஆனால் இன்றைய காலை பாடத்திற்காக கண்மலையிலிருந்து வருகிற என்றென்று பிரசன்னமாயுள்ள தண்ணீர் என்னும் பொருளாக நான் இதை எடுத்துக்கொள்ள
விரும்புகிறேன்.
இஸ்ரவேல் எப்பொழுதுமே சரித்திர பிரகாரமான உதாரணமாக திகழ்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். காரணம், அவர்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் வரைக்கும் இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்களாக இருந்தனர். அதன் பின்பு அவர்கள் தேவனுடைய சபையாக இருந்தனர். ஏனெனில் அவர்கள் ஏனைய உலகத்தோடமிருந்து
பிரித்தெடுக்கப்பட்டனர்.
நாமும் உலகில் உள்ள மற்றவர்களின் நின்று பிரித்தெடுக்கப்படும் போது அப்பொழுது நாம் சபையாகிறோம். ஆனால் நாம் ஏனைய உலகத்துடன் சிக்கிக் கொண்டிருக்கும் வரை அப்பொழுது நாம் சபையில் இருப்பதில்லை. இப்பொழுது இது ஆழமாக பதிந்து அது சேர வேண்டிய இடத்தை அடைகின்றது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படும் வரைக்கும் நாம் சபையாயிருப்பதில்லை. நம்மை பிரித்துக் கொண்டு அசுத்தமான ஜனங்களை விட்டு வெளிவந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல், அவர்களுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்நிய யுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் உலகத்தின் காரியங்களிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். மேலும் இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்த போது அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் வெளியே வரும்படி அழைக்கப்பட்டு அல்லது யாத்திரையில் வெளியே வந்தவுடன் அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் அப்பொழுதுதான் தங்களை உலகில் உள்ள மற்றவர்களில் இருந்து வேறு பிரித்துக் கொண்டனர். சபை என்னும் சொல்லுக்கு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள். யாத்திரை, வெளியே அழைக்கப்படுதல். கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யாத்திரையை உடையவர்களாக இருந்து வந்துள்ளோம். நாம் நம்முடைய கூட்டாளிகளிடமிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்ட ஒரு நேரத்தை உடையவர்களாக இருந்தோம். நாம் ஒரு காலத்தில் ஐக்கியம் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான வழியில் செயல்பட்டு ஒரு வித்தியாசமான வழியில் பேசின ஜனங்களுடன் நடக்க ஒரு வித்தியாசமான ஜனங்களாரும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யாத்திரையாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே அழைத்த போது அவர்களை நமக்கு மிக அருமையான உதாரணமாக அளித்தார். அவர்களுக்கு ஒரு யாத்திரை உண்டாயிருந்தது. அவர்கள் அந்த உலக மக்களிடையே இருந்து பிரிந்து வெளியே வந்து தேவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாக விசேஷித்த ஜனங்களாகினர். அவர்கள் கிருபாசனத்தின் நிழல்களின் கீழே நடந்தனர். அவர்கள் மகத்தான அக்னிஸ்தபத்தின் மூலம் வாழ்ந்து நடந்தனர். கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்துக்கு அழைத்து சென்றார். மேலும் இந்த யாத்திரையில் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் அளிக்கப்பட்டார். ஒரு தலைவன், அவர் மோசேயாயிருந்தார். ஒரு மகத்தான மனிதனான அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மகத்தான தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் ஒரு தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் ஒரு தேவபக்தி உள்ளவனாய் பிறந்தான். தேவன் அவனை தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே அதற்கு முன்னே அழைத்தான். அவன் சந்ததிக்கு அவன் தலைவனாயிருக்கும்படி அந்த ஜனங்களை இந்த யாத்திரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் உலகத் தோன்றத்திற்கு முன்பே அவனை நியமித்தார். இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் இங்கே இந்த கூடாரத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு நான் பேசி அவர்களுக்காக ஒரு சிறிய செய்தியை அளித்திருந்தேன். எப்படி யோகபே அவள் எப்படி ஜெபித்தாள் என்றும், அவளும் அம்ராமும் மோசேயின் தகப்பன் ஜனங்களை விடுவிப்பதை குறித்த ஒரு காரியத்தை செய்வதை குறித்தும் கூறினேன். இல்லை, ஒரு சிறிய விளக்கம் அளித்திருந்தேன். அப்பொழுது அம்ராம் தேவனுடைய தரிசனத்தை, இல்லை தேவ தூதன், வடக்கு நோக்கி நின்று என்ன சம்பவிக்கப் போகின்றது என்று அவனுக்கு கூறினதை கண்டான். பின்னர் குட்டி மோசே பிறந்தான். அவர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சவே இல்லை. மோசேயின் மேல் தேவன் தம்முடைய கரத்தை வைத்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அதுவே அதை தீர்த்திருந்தது. அது உண்மை. ராஜா என்னதான் கூறினாலும், அரசியல் உலகம் என்னதான் கூறினாலும், வேறென்ன கூறினாலும் கவலைப்படாமல் தேவன் தம்முடைய கரத்தை மோசேயின் மேல் வைத்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகவே அவனை முதலைகளின் மத்தியில் கொண்டு விடுவதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை. இந்த முதலைகள் யாவும் சிறிய எபிரேய பிள்ளைகளை தின்று கொடுத்திருந்தனர். அங்கே அவர்கள் முதலைகளுக்கு பிள்ளைகளை ஆகாரமாய் கொடுத்திருந்தனர். அதே சமயத்தில் மோசே ஒரு சிறு ஞானப்பட்டியினுள் வைக்கப்பட்டு முதலைகளின் மத்தியில் சரியாக அவைகளுக்கு மத்தியில் விடப்பட்டான். ஏனென்றால் அவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை. தேவர் தம்முடைய கரத்தை மோசையின் மேல் வைத்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பாருங்கள், இப்பொழுது அதே காரியத்தை, அதாவது நமது மகத்தான தலைவரான பரிசுத்தாவியை நாம் அறிந்து கொள்ள முடியுமானால் நலமாயிருக்குமே. தேவன் அவரை அனுப்பியுள்ளார். அவர் நமது தலைவர். உலகம் என்ன கூறினாலும் கவலைப்படாமல், அவர்கள் எவ்வளவுதான் உங்களை பார்த்து சிரித்தாலும் உங்களை குறித்து பரியாசம் செய்தாலும், நாம் நமது தலைவரை பின்பற்றுவோமே. தேவன் பரிசுத்தாவியை நமது தலைவராக இருக்கும்படி அனுப்பியுள்ளார். புரிகிறதா? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு இருந்து உங்களுக்குள்ளே இருப்பேன். எனவே நமது மகத்தான தலைவராகிய பரிசுத்தாவி நம்முடன் கூட இருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த தலைவரை பின்பற்றி அவர் செய்யும்படி கூறுகிறதை அப்படியே செய்ய வேண்டும். இந்த தலைவர் நம்மை பாதை தவற செய்ய மாட்டார். அவர் எல்லா நேரத்திலும் வேதாகம பாதையில் நம்மை நடத்தி செல்வார். ஆனால் அவர் ஒன்றிற்காக ஒரு பக்கமும் வேறொன்றிற்காக இந்த பக்கமும் விலக மாட்டார். அவர் வேதாகம பாதையில் சரியாக நிலை கொண்டு நடத்துவார். இஸ்ரவேலரை பிரயாணத்தில் கொண்டு செல்ல மோசேக்கு ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்து, யோர்தானை கடந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்தல். மோசே வழி விலகவில்லை, தேவன் வழி விலகவில்லை, ஜனங்கள் வழி விலகினதால் தொல்லைகள் நேர்ந்தன. எனவே இப்பொழுது இந்த காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். என்னை மன்னிக்கவும். மோசே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவனாயிருந்தான். முடிவிலே அவன் தேவனால் மாத்திரம் செய்யக்கூடிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்கு காண்பித்திருந்த போது, அவன் இஸ்ரவேலருடைய முன்னிலையிலும் மூப்பர்களின் முன்னிலையிலும் இவைகளை செய்து காண்பித்த போது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நன்மையான தேசத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான் என்ற திருப்தியை அவர்கள் அடைந்திருந்தனர். அதன் பின்பு மோசே தேவரின் நாமத்தில் இந்த மகத்தான செயல்களை புரிவதை அவர்கள் கண்டபோது அவனை பின்பற்ற அவர்கள் சித்தம் கொண்டனர். அவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக உலர்ந்த தரையில் கடக்க செய்து வனாந்திரத்தின் வழியாக யாத்திரையில் கொண்டு சென்றான். அது அவர்கள் சோதனையின் நேரமாயிருந்தது. ஒரு நபர் கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாமே தலையீடாகிவிட்டது போல அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள் வருவதற்கு முன்பு இந்த நபர், அவன் முதலாவதாக பரிசுத்தமாக்கப்படுதலின் செயல்முறையை உடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சோதனையின் நேரத்தை உடையவனாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்குமே அது உண்டாயிருந்தது. அவருக்கு இந்த சோதனை நேரம் இருந்தது. தேவனிடத்தில் வரும் தேவனுடைய புத்திரன் ஒவ்வொருவனும் முதலாவது சிக்ஷிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். நாம் சிக்ஷையை சகிக்க முடியாவிட்டால் நாம் தேவனுடைய புத்திரராயிராமல் தேசி பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் அல்ல என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து சிக்ஷையை சகிக்கும் போது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். அதன் பின்பு அவர் மீட்கப்படும் நாள் வரைக்கும் நம்மை பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கிறார். பாருங்கள், அதுதான் நாம் கடந்து செல்ல வேண்டிய சிக்ஷை பிரயாசை. இஸ்ரவேல் சரித்திர பிரகாரமான ஒரு முன்னடையாளமாக இந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இப்பொழுது அவர்கள் எகிப்தில் இருந்த போது கர்த்தர் மோசேயை அனுப்பினார். அவன் கோலை நீட்டினான். அப்பொழுது வண்டுகளும் பெண்களும் பூமியில் தோன்றின. அவன் சூரியனுக்கு நேராக நீட்டின போது அது அஸ்தமித்தது. அவன் தண்ணீரின் மேல் கோலை நீட்டின போது அது ரத்தமாக மாறினது. ஏன் இஸ்ரவேலருக்கோ மோசேனில் ஒரு மகிமையான தருணம் உண்டாயிருந்தது. அங்கு சூரியன் அஸ்தமிக்கவில்லை, அவர்களை வாதைகள் தாக்கவில்லை. ஏ, அவர்கள் ஒரு மகத்தான தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனரே. நீங்கள் முதலில் ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு இருந்தது போல ஒவ்வொரு காரியமும் பறவைகள் வித்தியாசமாக பாடின, ஒவ்வொன்றும் இனிமையாயிருந்தது. ஓ என்னே, நீங்கள் முதலில் ரட்சிக்கப்பட்ட போது ஒவ்வொரு காரியமும் எப்படி இனிமையாக இருந்தது. ஆனால் அதன் பின்பு சோதனையின் நேரம் வந்தது. சிக்ஷிக்கப்படுதல், பரிசுத்தமாகுதலின் நேரம், உலகின் காரியங்களிலிருந்து உங்களை பரிசுத்தமாக்குதல், பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுதல். நீங்கள் ஒரு மனிதன் உங்களுடைய புகைப்பிடிப்பதையும் உங்களுடைய மது அருந்துவதையும் நிறுத்த வேண்டும். நீச்சல் குள அறைகளுக்கு நீங்கள் செல்வதையும் உங்களுடைய முழு இரவு சீட்டாட்டத்தையும் நிறுத்த வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள விசுவாசத்தைக் கொண்டு அவைகளுக்காக நீங்கள் உங்களையே பரிசுத்தமாக்க வேண்டியதாயிற்று. உங்களை பரிசுத்தமாக்குவது பெண்களாகிய நீங்கள் உங்கள் தலைமுடியை நீளமாக வளரச் செய்து உங்கள் உடைகளை நீளமாக்கி நீங்கள் முன்பிருந்ததை விட வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. பரிசுத்தமாக்கப்பட்ட நேரம் அநேக முறை அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி தங்கள் பழைய வழக்கங்களுக்கு சென்றனர். பாருங்கள், அது ஒரு தேவனுடைய பிள்ளை அல்ல. பாருங்கள், தேவனுடைய பிள்ளை கல்வாரியை நேராக நோக்கி அது அவனுடைய நன்மைக்காக என்று அறிந்து கொள்கிறான். ஆகையால் அந்த நேரத்திற்கு பின்னர் இஸ்ரவேலில் அங்கே பெரிய விழுந்து போதல் நேர்ந்தது. இந்த பெரிய நெருக்கமான நேரம் வந்த போது அப்பொழுது அவர்கள் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு விழுந்து போக தொடங்கினர். அதன் பின்னர் அவர்களுடைய பேச்சில், பாருங்கள், நாம் எகிப்திலேயே தங்கியிருந்தால் நலமாயிருக்கும், நம்முடைய ஆத்துமாக்கள் இந்த மெல்லிய அப்பத்தை வெறுக்கின்றன என்றனர். வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் அதை இப்பொழுது சரித்திர பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் அதைத்தான் அவர்கள் கூறினர். இப்பொழுது நவீன காலத்தில் அது ஒவ்வொரு புதனிரவும் ஜெபக்கூட்டம், ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் மறுபடியும் சபைக்கு போக வேண்டியதாக உள்ளது. நாம் என்ன கேட்கிறோம்? அதே காரியம். போதகர் நின்று கொண்டு பிரசங்கம் செய்கின்றார், பாடல்கள் மீண்டும் அதுவே என்கின்றனர். பாருங்கள், அப்படியானால் நீங்கள் கடமைக்கு அங்கு செல்கின்றீர்கள். நீங்கள் ஒரு ஆராதிப்பவர் அல்ல. ஆராதிக்கும் ஒருவன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தவும் ஆராதிக்கவும் அவருடைய நன்மைகளுக்காக தேவனை துதிக்கவும் அங்கு செல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் அவனதை பற்றிக் கொள்ளுகிறான். அது ஒரு காதல் விவகாரத்தை போன்றது. நீ ஒரு பெண்ணுடன் சென்று கொண்டிருந்தது அது ஒரு கடமை என்று நீ அறிந்திருந்தால், அல்லது நீ வாலிபமாய் இருந்த போது நீ ஒரு பையனோடு சென்று கொண்டிருந்தது, இந்த பையனோடு நான் செல்ல வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார், ஆனால் என்னால் அவனோடு சகித்துக் கொள்ள முடியவில்லை, அவன் வந்து உன்னை பார்ப்பதில் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. இல்லை என்றால் பெண்ணை குறித்து பையனுக்கும் அல்லது பையனை குறித்து பெண்ணுக்கும் அதே விதமாகத்தான் என்றால், நீ அவளுடன் செல்லும் போது அவள் உன்னை சலிப்படைய செய்கிறாள். நீ அவளுடன் செல்வதை தாய் விரும்புகிறாள், ஏனெனில் அவள் அம்மா விரும்புகிற மாதிரியான பெண்ணாக இருக்கிறாள். பாருங்கள், அது உன்னை சலிப்படைய செய்கிறது. காதல் விவகாரம் எதுவும் இல்லை. எனவே நீ பொருட்படுத்துவதில்லை, நீ சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை, நீ போய் அவளை காண விரும்பவில்லை. ஏன்? அது ஒரு பயங்கரமான காரியம். மேலும் அவன் உன்னை காண வரும்போது என்னே, அவன் சீக்கிரம் வீட்டுக்கு சென்று விட்டால் நலமா இருக்கும் என்று நீ விரும்புவாய். அவர் ஏன் மிக நீண்ட நேரம் பிரசங்கம் செய்கிறார், இதை குறித்தெல்லாம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து என்ன என்று நீ கூறும் போது அந்த விதமாகவே அது உள்ளது. பாருங்கள், நீங்கள் அன்பு கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இன்று காலை ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளபடியால் நீ ஒவ்வொரு வார்த்தையையும் இருக பற்றிக் கொள்ளும் போது, பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையையும் இருக பற்றிக் கொள்ளுதல், அதை குறித்துதான் ஒரு கால் அவர் உங்களுக்கு உரைத்திருப்பார். இருக பற்றிக் கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நித்திய ஜீவனாயுள்ளது. சூழ்நிலை என்னவாக இருப்பினும் சபைக்கு செல்லுதல் ஒரு மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது உஷ்ணமானாலும் குளிரானாலும் அலட்சியமானாலும் ஜனங்கள் வீண் சந்தடி செய்து கொண்டிருந்தாலும் உரிமினாலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அப்படியானால் நீ உண்மையாகவே கிறிஸ்துவோடு அன்பு கொண்டிருக்கிறாய். பாருங்கள், நீ செல்ல பிரியப்படுவாய். பாருங்கள் தேரே, இதோ மீண்டும் ஞாயிறு காலை வந்துள்ளது. நாம் பிள்ளைகளுக்கு முகம் கழுவி அங்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னே, அது சலிப்பாயுள்ளது என்பாயானால் பாருங்கள், நீ அன்பு கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் உண்மையாகவே அவரை அன்பாயிருந்தால் ஞாயிறு காலை வரும் வரை உன்னால் காத்திருக்க முடியாது. அவர்களுடன் இருக்க நீங்கள் சென்று விடுவீர்கள். மேலும் நாம் புறப்பட தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் உங்களை சலிப்படைய செய்வதில்லை. ஏன்? அவர்கள் சகோதர சகோதரிகளுமாய் உள்ளனர். நான் வழக்கமாக கூறுவது போல ஒரு குளிர்ந்த காலையில் நீங்கள் சோழ வெள்ள பாகை போல அவ்வளவு கெட்டியாகி விடுகின்றீர்கள். அது கரைவதில்லை, அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக் கொள்ளுகிறது. உங்களுக்கு தெரியும், அது இறுகிவிடும். இப்பொழுது அது ஒரு நயமற்ற வெளிப்படுத்துதல். ஆனால் நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இதை முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். குளிர் அதிகமாக தோறும் அது இன்னும் இறுக்கமாக ஒட்டிக் கொள்கின்றது. அந்த விதமாகத்தான் அது நம்மோடு இருக்க வேண்டும். பூமிக்குரிய நண்பர்கள் கைவிடும் போது அவரை இன்னும் இறுக பற்றிக் கொள்ளுகிறேன். நாம் முக்கியமானவர்கள் என்பதனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதில்லை. ஆனால் நாம் அன்பு கூறுவது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் கிறிஸ்துவாகும். நீங்கள் பாருங்கள், அதாவது நாம் அன்பு கூறுகிறது நம்முடைய ஜீவியங்களில் இருக்கிற தேவனாக. இப்பொழுது நாம் ஒன்று கூட பிரியப்படுகிறோம். இந்த பழைய பாடலை நாம் பாடுவதுண்டு. நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் பிணைக்கும் உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் பரத்தில் உள்ளதை போன்றது. பார்த்தீர்களா? ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் பரத்தில் உள்ளதற்கு ஒப்பானது. நம்முடைய பிதாவினுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நமது ஆர்வமான ஜபங்களை ஊற்றுகிறோம். நமது பயங்களும் நமது நம்பிக்கைகளும் நமது குறிக்கோள்களும் நமது ஆறுதல்களும் நமது கவலைகளும் ஒன்றாய் உள்ளன. புரிகிறதா? ஆமையா, ஒருவர் ஒரு ஆசீர்வாதத்தை உடையவராய் இருக்கும் போது நாம் அனைவரும் அதை குறித்து மகிழ்ச்சி கொள்கிறோம். ஒருவர் துக்கப்படும் போது நாம் அவருடன் துக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க விரும்புகிறோம். இப்பொழுது நாம் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். இஸ்ரவேலரும் அவ்வாறு இருக்க வேண்டியவர்களாய் இருந்தனர். ஆனால் அது அவர்களுக்கு பாரமாகி, ஓ, இந்த பழைய மெல்லிய அப்பம், தூதர்களின் அப்பம். பாருங்கள், நாம் ஏன் இந்த பழைய மெல்லிய அப்பத்தை குறித்து கவலைப்படுகிறோம்? எங்கள் ஆத்துமாக்கள் இந்த அப்பத்தை வெறுக்கின்றதே, எல்லாமே தவறாயுள்ளது. மேலும் ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து விழும் இந்த மன்னாவை காட்டிலும் ஏன் எகிப்தில் உள்ள வெள்ளைப்பூண்டையும் குமட்டிக்காயையும் புசித்தால் நலமாயிருக்கும் என்றனர். நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய இருதயங்கள் யாத்திரைக்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ சபைக்கு செல்வதை குறித்து குறை கூறி அவர்கள் சபைக்கு செல்வதை குறித்து மிகவும் சோர்வுற்றால் அவர்கள் யாத்திரைக்கு ஆயத்தமாகவில்லை. அது உண்மை. எங்கோ ஏதோ தவறு உள்ளது. ஓ நீங்கள் தேவனில் அன்பு கொண்டு நீங்கள் அனைவருமே ஒருமித்து பரலோகத்துக்கு செல்வதாக நீங்கள் எண்ணி இருக்கும் போது என்ன ஐக்கியம், என்ன தெய்வீக சந்தோஷம். நித்திய புயத்தின் மேல் சார்ந்திருப்பேன். ஓ என் கர்த்தர் மிக அருகாமையில் இருப்பதனால் என்னே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம். அவருடைய நித்திய புயத்தின் மேல் சார்ந்திருப்பேன். என்ன ஒரு இந்த பாடல்களை நாம் பாடுகிறோம். நாம் நம்முடைய பரிமாற்றமான துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய பரிமாற்றமான பாரங்களை சுமந்து கொள்கிறோம். அடிக்கடி நாம் ஒவ்வொருவருக்காகவும் அருதாப கண்ணீர் வழிந்தோடுகிறது. நாம் பிரிந்து செல்லும் போது நமக்குள் அது வேதனையை அளிக்கிறது. ஆயினும் நாம் இன்னமும் இருதயத்தில் இணைந்தவர்களாய் அடுத்த ஜபக்கூட்ட நேரத்தில் மீண்டும் சந்திப்போம் என நம்புகிறோம். ஆமையா, இருதயத்தில் இன்னமும் இணைந்துள்ளோம். இப்பொழுது நீங்கள் யாத்திரைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். சோதனையின் நேரங்கள், அது ஆபத்தான இடம் வனாந்தரம், சோதனையின் நேரங்கள். இஸ்ரவேல் தன்னுடைய சோதனை நேரத்தின் போது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு வீண் சந்தடி செய்து அப்பத்தை வெறுத்தனர். மேலும் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி செல்ல விரும்பினர். அதன் பின்னர் அவர்கள் தங்கள் தலைவனை குறித்தே குறை கூற தொடங்கினர். ஓ, அவன் அவர்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் பயந்தனர். அவன் தன்னை ஒரு தலைவன் என்று காண்பித்த பிறகும் அவன் தலைவன் என்பதை தேவன் நிரூபித்திருந்தார். பாருங்கள், ஒருகால் நாம் சற்று மூடபக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நடந்துவிட்டோம். மேலும் ஒருகால் நாம் யாவரும் வழிதவறி விட்டோம். அல்லது இப்படிப்பட்ட வேற ஏதாவது ஒன்றை கூறுதல். பாருங்கள், அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் தேவனுக்கும் அவருடைய தலைவருக்கும் எதிராக பேசிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது நாம் வார்த்தைக்கு அர்த்தம் இதுவா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்றும் பரிசுத்த ஆவியை குறித்து எனக்கு தெரியாது. எனக்கு அதை குறித்து சிறிது சந்தேகம் இருக்கிறது. அதை அறியாத மற்றவர்களை எனக்கு தெரியும் என்று கூறும் ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்போதே பாருங்கள் எகிப்துக்கு திரும்பி விடுகின்றீர்கள். புரிகிறதா? நீங்கள் பாதையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உண்மையாய் தீர்மானம் கொண்டிருந்தால் இந்த தலைவருடன் பரிசுத்த ஆவியானவருடன் நிலை கொள்ளுங்கள். வார்த்தையில் நிலை கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியோடு நிலை கொள்ளும் போது அது உங்களை வார்த்தையில் நிலை கொள்ள செய்யும். அது உண்மை. அது உங்களை வார்த்தையின் பாதையில் வழிநடத்தி செல்லும். அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு தீங்கு செய்யாது. நீங்கள் காயப்பட்டால் அது உங்களுக்கு உதவி செய்யும். அது எல்லா காயங்களையும் ஆற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆற்றுவார்.
We find out that along this road,
இப்பொழுது இந்த சாலையில் அவர்கள் இந்த விதமாக வந்த பிறகு அவர்கள் ஓரேப் என்னும் ஒரு இடத்தை அடைந்தனர் என்று நாம் கண்டறிகிறோம். மேலும் ஓரேப், அதன் பின்னர் நாம் கண்டறிவது, நாம் அந்த பெயரை விளக்குவோம். அங்குதான் அந்த ஓரேப் என்ற பெயர் ஒரு வறண்ட இடம் அல்லது ஒரு பாலைவனம் என்று பொருள்படுகிறது. நாம் சபையில் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள ஐக்கியத்தில் என்றும் பரிசுத்த ஆவியானவருடன் கொண்டுள்ள ஐக்கியத்தில் என்றும் விலகிவிடும் போது அது நம்மை ஒரு உலர்ந்த இடத்திற்கு, ஒரு பாலைவனத்திற்கு கொண்டு வருகிறது. அங்கு ஒன்றுமே உயிர் வாழ்வதில்லை. ஒவ்வொன்றும் அதன் மேல் புத்துந்தன்மை கொண்டதாய் மாத்திரமே உள்ளது. பாருங்கள், ஒரு வனாந்திரம், ஒரு சிறு கற்றாழை துண்டு அதன் மேல் புத்துந்தன்மை கொண்டது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது தண்ணீர் இல்லாத ஒரு விலைமதிப்பற்ற சிறு மிருதுவான இலை. அது ஒரு புத்துந்தன்மையாகபடி தானாகவே இருக்கிக் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் காணும் போது அதற்கு மாத்திரம் சரியானபடி தண்ணீர் கிடைத்திருந்தால் அது ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமாவாய் இருக்கும். ஒரு மென்மையான சிறிய இலையாய் அல்லது ஏதாவதாய் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக அது தன்னை இறுக சுற்றிக் கொண்டு புத்துந்தன்மையாகி எல்லாவற்றையும் குத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா? குறையும் கண்டுபிடிக்கின்றது. அதற்கு தேவையானது தண்ணீர் மட்டுமே, அவ்வளவுதான். அதற்கு ஒரு எழுப்புதல் இல்லை என்றால் ஒரு பிரித்தல், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புத்துணர்ச்சியே தேவைப்படுகிறது. நீங்கள் அதற்கு தண்ணீர் கொடுத்தால் அது தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும். ஆனால் அந்த இடத்தில் வசிப்பவர்கள் அந்த சூழ்நிலையின் காரணமாக அவதிபுற வேண்டியவர்களாய் இருந்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் குத்துவதும் வம்பு செய்வதும் மற்றும் சண்டையிடுவதும் அதை போன்று நடுஞ்சின குமுறல். பாருங்கள், நீங்கள் அந்த சூழ்நிலையில் தான் வாழ்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் நாம் அங்கு வசிக்க வேண்டியதில்லை. நாம் அங்கே தரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது இந்த ஓரேப் என்னும் இடத்தில் தேவனுக்கு ஜனங்களின் மேல் சோர்வு உண்டானது. ஏனெனில் இவர்கள் இவ்விடத்தில் அலைந்து திரிந்து இந்நிலையை அடைந்திருந்தனர். அவர்கள் அந்த பாதையில் நடக்க மனதில்லாதிருந்தபடியால் அவர் அவர்களை சுற்றி அழைத்து வந்தார். அவர்களோ பாதை தவறி பிரதான பாதையை விட்டு பக்க பாதையில் நுழைந்தனர். அப்பொழுது இது தேவன் ஒரு பயங்கரமான செயலை புரிய காரணமாயிற்று. மோசே தேசத்தை நியாயந்தீர்த்து அந்த நியாயத்தின் போல எடுத்து தண்ணீரை கொண்டு வர கண்வலையை அடிக்கும்படி தேவன் செய்தார். இப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்வோமானால் இதில் ஒரு அழகிய பாடம் இங்கே உள்ளது. பாருங்கள், நாம் நிலை தவறி உலக காரியங்களில் சிக்குண்டதனால் தேவன் உலகத்தின் நியாயத்தீர்ப்பை கையில் எடுத்து நாம் சுயாதீனர்களாவதற்காக தமது சொந்த குமாரனை கல்வாரியில் அடிக்க வேண்டியதாயிற்று. நான் கூறுவது உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடைந்தவுடன் அவர்களுக்கு தண்ணீர் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலர்ந்த இடம் கல்வாரியாக ஆக்கப்பட்டது. அங்கு தேவன் மோசேயை நோக்கி, அவர் உன் கோலை எடுத்துக்கொண்டு மூப்பரை கூட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் என்றார். இந்த கண்மலை கிறிஸ்துவே. மோசே அவன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்திருந்த கோலோடு இந்த அதே கோலை எடுத்துக்கொண்டு தேவனுடைய நியாய தீர்ப்புகளை அந்த கண்மலையின் மேல் அடித்தான். பார்த்தீர்களா? ஜனங்களுடைய பாவங்களை அவன் கோலில் எடுத்துக்கொண்டான். அதை கொண்டு அவன் ஜனங்களை அடித்திருக்க வேண்டும். ஆனால் ஜனங்களை அடிப்பதற்கு பதிலாக அவன் கண்மலையை அடித்தான். அந்த கண்மலை தேவனுடைய கிரியையின் மூலம் ரட்சிப்பை கொண்டு வந்து அழிந்து போகின்ற ஜனங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்தது. அது மரித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. தேவன் தம்முடைய கோலான ஒரு நியாயத்தீர்ப்பின் கோலை எடுத்து அதைத்தான் செய்தார். தேவன் இந்த கோலில் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் சுற்றிக் கொண்டார். அது நம்மை அடித்திருக்க வேண்டும். ஆனால் அது கிறிஸ்துவை அடித்தது. அவரிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அதாவது ஆவி நமக்கு ஜீவனை அளிக்க பரிசுத்த ஆவி அவரிலிருந்து புறப்பட்டு வந்தது. இப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். இப்பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவா இருந்தது. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். இந்த கண்மலையை குறித்த அநேக அறிவுபூர்வமான ஓவியங்களை நான் கண்டிருக்கிறேன். அண்மையில் அவைகளில் மிக முக்கியமான ஒன்றை நான் பார்த்தேன். அதில் ஒரு குன்றின் உச்சியில் ஒரு சிறு பாறை அங்கு இருந்ததாக வரையப்பட்டிருந்தது. மேலும் மோசே இந்த கண்மலையை அடித்திருந்ததாக கருதப்பட்டு இஸ்ரவேலர் அங்கே கீழே இருந்து ஒரு தேநீர் கோப்பையினால் தண்ணீரை பிடிப்பது போலவும் இந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் சிறிதாக தெரித்து விடுவதை குடிப்பது போன்றும் இருந்தது. இப்பொழுது அது யாரோ ஒருவரின் யோசனையாயிருந்தது. ஆனால் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்ட போது 20 லட்சம் ஜனங்கள் மட்டுமல்லாமல் காளைகள், ஒட்டகங்கள் மற்றும் ஒவ்வொன்றும் அதிலிருந்து வந்த தண்ணீரை தொட்டிகளில் பருகின. அது அங்கிருந்து புறப்பட்டு பாய்ந்தோடின ஒரு நீரோடையா இருந்ததே. இன்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவை அப்படித்தான் சித்தரிக்க முயற்சிக்கின்றனர். அது ஒரு சிறு தெளிப்பு. பாருங்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று உங்களை விசுவாசிக்க செய்ய போதுமான அளவில்லையே. அது திரளான தண்ணீர் ஆயிற்று. தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றார். அது பரிசுத்த ஆவியின் பொங்கி பீரிட்டு பாய்தலாய் உள்ளது. ஜனங்கள் அதை கண்டு பயப்படுகின்றன. சில ஜனங்கள் பாருங்கள், நான் இதை அல்லது அதை செய்து விடுவேன் என்றும், அல்லது நான் சற்று ஆழமாக செல்ல நேர்ந்தால் நான் சற்று பயப்படுகின்றேன், சிறிது தூரம் சென்ற யாராவது ஒருவரை உங்களுக்கு என்னால் காண்பிக்க முடியும் என்கின்றனர். ஆனால் ஒருவர் போதுமான தூரம் செல்லவில்லை என்பதை நீங்கள் ஒருபோதும் சுட்டி காண்பிக்க வேண்டாம். புரிகிறதா? ஆமாம், போதிய அளவு தூரம் செல்லாதவர்களை குறித்தபடி இப்பொழுது மாம்சிகமான செயல்களில் ஈடுபட்டு தவறான பாதையில் வழிவிலகி சென்ற சிலரை நாம் உடையவர்களாக இருந்து வந்துள்ளோம். மேலும் தேவன் அல்ல, ஜனங்கள் தான் அவ்விதம் செய்தனர். நல்ல தலைமை இல்லாதது போன்ற காரணத்தால் அவர்கள் தவறான பாதையில் சென்று அவர்கள் மூட மதாபிமானத்திற்குள் சென்று விட்டனர். அதன் பின்னர் முழு உலகமும் பிசாஸ் அவர்களை சுட்டிக்காட்டி அதை பாருங்களேன், அதை பாருங்களேன் என்கின்றது. பாருங்கள், இன்னும் ஒரு துவக்கத்தை கூட ஒருபோதும் செய்யாமல் இருக்கிற கோடிக்கணக்கானவர்களை இன்று காலையில் நான் நின்று சுட்டிக்காட்டும். அவர்களை குறித்து என்ன? பாருங்கள் அவர்களுடைய நிலைமையை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு ஏக்பனை போன்றுள்ள ஒரு நபரை நோக்கி பாருங்கள். அவர்கள் பெந்தேகோஸ்தையினர், ஒழுக்கமற்றவர்கள் மற்றும் அருவறுப்பானவர்கள், மேலும் அவர்கள் படிக்காதவர்கள் என்று அதை போன்றெல்லாம் கூறுகின்றனர். உலகத்தில் மிக உயர்ந்த படித்த மனிதர்களில் ஒருவரான ஏக்பனை பாருங்கள். அவன் 60 லட்சம் குழந்தைகள், ஆண்கள் மற்றும் பெண்களையும் கொன்று போட்டானே. 60 லட்சம் ஆத்துமாக்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் சுட்டி காண்பிக்க விரும்பவில்லை. ஆனால் படிக்க தெரியாத சில நபர்கள், வேதாகமத்தில் உள்ள சில பெயர்களை கூட தவறாக அழைக்கக்கூடியவர், அல்லது ஏதாவது சொல்லி இருக்கலாம், அல்லது ஏதாவது தவறு செய்திருக்கலாம், அல்லது ஏதேனும் தவறு செய்திருந்தால் செய்தித்தாள்கள் அதை எல்லா இடங்களிலும் எழுத விரும்புகின்றனர். மேலும் அவர்கள் நம்பப்படத்தக்கவர்கள் அல்ல என்று கூறுகின்றனர். ஆகையால் அதை நம்ப முடியாவிட்டால் கல்வியினால் அவர்களிடம் இன்றுள்ள அறிவுபூர்வமான காரியங்களை ஏன் நம்பக்கூடாது? அடால்ஃப் ஹிட்லரை பாருங்கள். இன்றுள்ள உலகில் அறிவில் சிறந்தவர்களை பாருங்கள். அவர்களை பாருங்கள். பெண் வாத்தில் கிடைக்கும் சமையற் குழம்புதான் ஆண் வாத்திலும் கிடைக்கும் என்னும் ஒரு பழைய பழமொழி உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில், பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு எது சரி மற்றும் தவறு என்று பகுத்தறிந்து எது சரி மற்றும் தவறு என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்களுக்கு இருந்த இந்த கல்வாரியில் இருந்து ஜனங்களுக்காக ஜீவ தண்ணீர் பாய்ந்ததை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது சில ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களிலும் மற்றும் சிந்தனையிலும் இஸ்ரவேலர் யாவரும் தண்ணீரை குடித்து பிறகு ஒட்டகங்களின் மேல் சுமையேற்றி தங்களுடைய குதிரைகளில் சேணம் போன்றவற்றை கட்டி தண்ணீரை பாய்ச்சின அந்த கண்மலையை அங்கேயே விட்டுவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வேறொரு இடத்துக்கு பிரயாணம் செய்ததாக சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. அந்த கண்மலை அவர்களோடு கூட சென்றது, அந்த தண்ணீர் அவர்களோடு கூட சென்றது. இப்பொழுது முதலாம் கொரிந்தியர் 10:11 என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதில் அந்த கண்மலை இஸ்ரவேலரோடு கூட சென்றது என்பதை காணலாம். அங்கிலிருந்து அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த கண்மலை அவர்களோடு கூட சென்றது, தண்ணீரும் அவர்களை பின்தொடர்ந்தது. எந்த ஒரு அழகான மாதிரி! மேலும் இன்று விசுவாசிக்கான ஒரு அழகான பிடிப்பு நங்கூரமாய் உள்ளது. அதாவது ஒரு தரம் அடிக்கப்பட்ட அந்த கண்மலை, ஒரு முறை கல்வாரியிலிருந்து ஊற்றப்பட்ட தண்ணீர் நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடன் செல்கின்றது என்பதை அறிந்திருந்தனர். ஓ என்னை, அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிட்டு பாருங்கள். நேற்றுக்கு முந்தின நாள் நமக்கு அங்கே தண்ணீர் கிடைத்தது என்று கூறுவதல்ல. இன்றைக்கும் நாம் இங்கேயே தண்ணீரை பெற்றுள்ளோம். ஏனெனில் அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து நேற்று மின்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறார். பாருங்கள், அந்த கண்மலை இஸ்ரவேலரோடு கூட சென்றது. அவர்கள் அந்த கண்மலையை பின்தொடரவில்லை, ஆனால் அந்த கண்மலை அவர்களை பின்தொடர்ந்தது. ஆமே. இஸ்ரவேல் தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அதாவது நேர் பாதையில் சென்று நேராக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டும். மேலும் கண்மலையும் தண்ணீரும் அவர்களை பின்தொடர்ந்தது. அந்த கண்மலை அவர்களோட செல்லுதல். முதலாம் கொரிந்தியர் உங்களுக்கு அவனமாய் சொல்கிறது, 10 சரி. அந்த கண்மலை கிறிஸ்துவே. தேவன் சிலங்களின் நியாயத்திற்குகளை எடுத்து அவைகளை கிறிஸ்துவின் மேல் வைத்து அவரை அடித்தார். அப்பொழுதிலிருந்து அந்த கண்மலையில் ஒரு பிளவு இருந்ததை நீங்கள் கவனித்தீர்களா? அங்கே மோசே அடித்த அதில் ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தது. அவ்வாறே அவர் அடிக்கப்பட்ட போது கிறிஸ்து ஒரு பிளவை உடையவராயிருந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த ஜீவனில் இருந்து இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு வந்தன. இப்பொழுது இந்த ஜீவனை நாம் பெற வேண்டுமானால் கிறிஸ்துவின் ஜீவன் சபையோடு தங்கியுள்ளதை ஞாபகம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஓ, அடுத்த 10 நம்முடைய சிந்தனைகளை அங்கே நங்கூரமிட முடிந்தால் நலமாயிருக்கும். கிறிஸ்து சபையை விட்டு விலகுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது ஜனங்கள் தான் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்கிறதாய் உள்ளது. கிறிஸ்து ஜனங்களை விட்டு விலகுவதில்லை. ஜனங்கள் தங்கள் அவிசுவாசத்தின் காரணமாக அதை விட்டு விடுகின்றனர். அவர்கள் கிறிஸ்துவை விட்டு விடுகின்றனர். கிறிஸ்து ஜனங்களை விட்டு விலகுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நீரோடையை விட்டு சென்றனர். நீரோடை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு செல்லவில்லை. புரிகிறதா? ஏனென்றால் வேதம் கண்மலையும் தண்ணீரும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தன என்று தெளிவாக கூறுகிறது. அவர்களை பின்தொடர்ந்ததே, அவர்கள் எங்கு சென்றாலும் அதுவும் கூட சென்றது. ஓ, இந்த காலை நமக்கு நேரம் இருந்தால் யோசுவாவின் 1 நான் திருப்ப விரும்புகிறேன். அங்கே அவர், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எந்த மனிதருக்கும் பயப்படாதே, திடமனதாயிரு. உன் காலடி மிதிக்கும் இடம் எதுவாக இருப்பினும் பரவாயில்லை, அங்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தேவன் யோசுவாவுடன் செல்லுது. அதே தேவன் இந்த காலையில் தம்முடைய சபையுடன் கூட செல்கிறார். அப்பாருள்ள இந்த ஊற்றில் இருந்தும் நாம் குடிப்போமா? நீங்கள் எங்கு காலடி வைத்தாலும் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஜீவனை அளிக்க தேவன் அங்கு உங்களோடு இருப்பார். காலத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட எப்போதும் இருப்பேன். கிறிஸ்து நேற்று மின்றுமென்று மாறாதவராயிருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்கள். இப்பொழுது நீங்கள், அப்படியானால் சகோதரன் பிரணாமே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் ஏன் செய்வதில்லை? நமது வரங்களும் சபையில் உள்ள மற்றவைகளும் ஏன் அவை இருக்க வேண்டிய நிலையில் இல்லை? ஏன் நமது சபை தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்திக் கொள்ளவில்லை என்று கேட்கலாம். ஜனங்கள் சோதனை நேரத்தில் இஸ்ரவேலர் செய்தது போலவே பின்வாங்கி போகின்றனர். தேவன் அவர்களை கைவிட்டு விட்டதாக அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், கண்மலை இஸ்ரவேலரை ஒருபோதும் விடவே இல்லை. இஸ்ரவேலரோ கண்மலையை விட்டுவிட்டனர். கண்மலை எல்லா நேரத்திலும் அவர்களோடே கூட உள்ளது என்பதை குறித்து அவர்கள் மறந்துவிட்டனர். அது அங்கேயே இருந்தது. பாதையில் முடிவு வரை அது அவர்களுடன் சென்றது. அது அவர்களை பின்தொடர்ந்தது. அது பேசும் தூரத்தில் தான் இருந்தது. அது கேட்கும் தூரத்தில் தான் இருந்தது. அல்லது அது காணும் தூரத்துக்கு அப்பால் இல்லை. கிறிஸ்தவம் அப்பால் இல்லை. இன்றைக்கு சபையோடு அவர் பேசும் தூரத்துக்கு அப்பால் இல்லை. உங்களில் சிலர் பின்வாங்கி போய் தவறான காரியங்களை செய்து நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தண்ணீர் உலர்ந்து விட்டது. அவர் இன்னும் உங்களிடமிருந்து பேசும் தூரத்தில் தான் இருக்கிறார். அவர் உங்களை பின்தொடர்கிறார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவையும், நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். அவர் காட்சியில் வர நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த மகத்தான பெந்தேகோஸ்தே அசைவு, நீங்கள் அவரை காட்சிக்கு அழைக்க வேண்டும் என்று தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடன் பேசும் தூரத்தில் தான் இருக்கிறீர்கள். நாம் தவறு செய்து பாவம் செய்து புறமுதுகை அவருக்கு காட்டி மேலும் செய்யக்கூடாத காரியங்களை செய்திருந்த போதிலும் அவர் இன்னும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்முடன் கூட இருப்பதாக கிறிஸ்து வாக்களித்துள்ளார். வேதம் தண்ணீர் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தது என்று உரைத்துள்ளது. அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட போது தண்ணீர் அருகாமையில் உள்ளதை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்பொழுது இந்த காரியங்கள் பிரமாணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தேவனுடைய அமைப்பு அனைத்துமே விதிகளால் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள, நாம் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்வோமாக. பூமியை நாம் எடுத்துக் கொள்வோம். அது 24 மணிக்கு ஒரு முறை முழுமையாக ஒரு சுற்று சுற்றி வருகிறது. மிகவும் சரியானது. அதாவது சரியான நேரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கடிகாரத்தை நம்முடைய எல்லா விஞ்ஞானத்தைக் கொண்டும் ஒருபோதும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் உருவாக்கும் சிறந்த கடிகாரங்களும் கூட ஒரு ஆண்டில் எத்தனையோ நிமிடங்கள் முன்னோக்கி அதிகமாக அல்லது பின்னோக்கி இயங்குகின்றன. ஆனால் பூமியோ ஒருபோதும் ஒரு வினாடியும் தவறாமல் செயல்படுகிறது. இன்றைய விஞ்ஞானிகளும் வானமண்டல நிபுணர்களும் உங்களுக்கு இப்பொழுதிலிருந்து 20 அல்லது இப்பொழுதிலிருந்து 50 ஆண்டுகள் கழித்து சூரியனும் சந்திரனும் ஒன்றையொன்று கடக்கும் என்று சொல்லும் அளவிற்கு அது அவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது. அது அதன் 24 மணி நேர சுற்றுப்பாதையில் திரும்பும் போது மற்றும் அது அதனுடைய நேரத்தில் ஒரு பருவத்திற்கான வட்டப்பாதையில் சுற்றுகிற போது அது ஒரு வினாடியும் கூட இழப்பதில்லை. அல்லேலூயா. அது தேவனுடைய விதிகளின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அது பரிபூர்ணமாயிருக்கிறது. அந்த அலை எப்பொழுது வெளியே எடுப்பிச் செல்லும் என்ற அந்த ஒரு நிமிடத்தையும் அவர்கள் அறிந்துள்ளனர். ஏனெனில் சந்திரன் எந்த நேரத்தில் மறைகிறது என்று அவர்களுக்கு தெரியும். தேவன் எல்லாவற்றையும் தமது விதிகளினால் ஒழுங்குக்குள் கொண்டு வந்துள்ளார். சந்திரன் மறையும் போது அலைகள் அதனோடு மறைகின்றன. சந்திரன் மேலே எழும்பும் போது இங்கே அலைகளும் அதனுடன் தோன்றுகின்றன. சந்திரன் எப்பொழுது மறையும் என்றும் அந்த நேரமும் அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே பஞ்சாக நாட்காட்டியில் எழுதி வைத்து ஒரு நிமிடம் கூட பிசகாமல் அலைகள் எப்பொழுது தாழும் என்று உங்களுக்கு கூற முடியும். நிச்சயமாக. ஏனெனில் அந்த விதமாகத்தான் சந்திரன் மறைகிறது. ஏனெனில் அது தேவனுடைய விதியின்படி அமைந்துள்ளது. அன்று நாள் மெக்சிகன் ஏரிக்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். கனடாவுக்கு போகும் வழியில் தான் நான் சுப்பீரியர் ஏரிக்கு சென்றேன். அது ஏராளமான தண்ணீரை கொண்டது. அங்கு நான் நின்று கொண்டு இது இங்கே இந்த பெரிய நீரளவின் குறுக்கே எத்தனை மைல்கள் உள்ளன என்று நான் எண்ணினேன். அதன் பின்னர் நான் இல்லை சுப்பீரியர் ஏரியை கடந்து நான் மெக்சிகன் ஏரிக்கு வந்தபோது அதிலும் ஏறக்குறைய திரளான தண்ணீர் இருந்தது. மேலும் அங்கு சுப்பீரியர் ஏரியிலிருந்து மெக்சிகன் ஏரி வரை, மெக்சிகன் ஏரியிலிருந்து ஒன்டாரியோ ஏரி வரை மேலும் வரும் ஹூரான் மற்றும் அனைத்து ஏரிகளும் ஒன்றாக உள்ளன. அந்த ஏரிக்குள் எத்தனை கோடிக்கணக்கான மடங்கு எண்ணற்ற பீப்பாய்களின் புதிய தண்ணீர் இருக்கும். மேலும் நெவாடாவில், அரிசோனாவில், நியூ மெக்சிகோவில், கிழக்கு கலிபோர்னியாவில் கோடிக்கணக்கான ஏக்கர்கள் பரப்புள்ள வறண்ட நிலம் உள்ளது. அந்த தண்ணீர் மாத்திரம் அந்த நிலத்தில் பாய்ச்சப்பட்டால் அது மிக வளமானதாயிருக்கும். இந்த தேசம் உலகம் முழுவதற்கும் ஆகாரம் அளித்து பசியுள்ள மக்களே இல்லாமல் மேலும் உபரியை கடலில் கொட்டக்கூடிய அளவிற்கு இருக்கும். அது சரி. கோடிக்கணக்கான நிலப்பரப்பில் கோடிக்கணக்கான டன்கள் எடையுள்ள உருளைக்கிழங்குகள், பீன்ஸ், முட்டைகோஸ், கீரை வகைகள், முள்ளங்கி, வெளரிய தண்டு செடி, வெளரிகள், இன்னும் என்னவெல்லாமோ வளரும். அந்த நிலத்தில் வளரும். அது தண்ணீருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ தண்ணீர் இங்கே உள்ளது. இதோ இங்கு நிலம் உள்ளது. இப்பொழுது நாம் அதை பார்க்க முடியும். அது அதை செய்யும் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் நாம் தண்ணீரை சோதித்து அது மாசுபடாமல் இருப்பதை காணலாம். மேலும் மண்ணை சோதித்து அது வளமாக இருப்பதை காணலாம். இப்பொழுது நம்மால் விரும்பி செய்ய முடிந்ததையெல்லாம் செய்தாலும் இவை இரண்டையும் ஒருபோதும் ஒன்றாக சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு விதி உண்டு. அதுதான் ஈர்ப்பு விதியாகும். இப்பொழுது நாம் புவி ஈர்ப்புக்கு ஏற்றபடி வேலை செய்தால் நாம் அந்த நிலத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் தண்ணீரை பாய்ச்ச முடியும். ஏரிகளில் இருந்து தண்ணீரை எடுத்து அதற்கு நீர் பாய்ச்சலாம். ஆனால் நாம் ஈர்ப்பு விதிக்கு ஏற்றபடி பணிபுரிய வேண்டும். நாம் அங்கே அதை விரும்பினால் மாத்திரம் போதாது. நாம் அங்கே அதற்கு சத்தமிட முடியாது. நாம் அதற்கு அங்கே கூச்சலிட முடியாது. அங்கே அதை பெற்றுக்கொள்ள அந்த புவி ஈர்ப்பு விதிகளுக்கு ஏற்றபடி நாம் பணிபுரிய வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் விதியில் வைத்திருக்கிறார். இங்கே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இதை ஏற்கனவே நான் உங்களிடம் கூறினேனோ அல்லது இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பு நான் அணில் வேட்டைக்கு சகோதரன் உட்டுடன் கெண்டக்கியில் இருந்தேன். மேலும் நாங்கள் அங்கு அணில்கள் இருப்பது அபூர்வமாயிருந்தது. எனவே வேட்டையை பற்றி விசாரிக்க நாங்கள் ஒருவர் வீட்டுக்கு சென்றிருந்தோம். ஒரு மனிதன் பல ஏக்கர் நிலங்களை உடையவராயிருந்தார். மேலும் இந்த நிலம் அதிக காடுகளை கொண்டதாக இருந்தது. ஆனால் சகோதரன் உட் என்னிடம், அந்த மனிதர் ஒரு நாத்திகன், அவர் ஒரு அவிசுவாசி என்று கூறினார். எனவே அவர் இவரை அறிந்திருந்ததாக கூறினார். எனவே அவர் இல்லை, அவருடைய தந்தை அவரை அறிந்திருந்தார். எங்களுக்கு வேட்டையாட செல்ல அனுமதி கிடைக்குமா என்று கேட்க அவர் அங்கு சென்றார். நாங்கள் அந்த மனிதர்களின் இடத்திற்கு காரோட்டி சென்றோம். அவரும் வேறொரு மனிதனும் அவர்கள் இருவரும் தங்களுடைய 70வது வயதினை தாண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். திரு வுட் இந்த மனிதனிடத்தில் சென்றார். இவர் அவரிடத்தில், நான் உங்களுடைய இடத்தில் சற்று வேட்டையாட முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர் நல்லது என்று கூறிவிட்டு சரி என்று கூறினார். அப்பொழுது அவர், நீர் எந்த வுட்? நேர் ஜிம் உட்டினுடைய பையனா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மேலும் அவர், பாருங்கள், வயோதிக ஜிம் நேர்மையானவராய் அபிதமாய் இருந்தார் என்றார். அவர், நீ எங்கு வேண்டுமானாலும் என் இடத்தில் வேட்டையாடலாம். இங்கு எனக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ளன. நீங்களாகவே இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீ எங்கு வேண்டுமானாலும் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள் செல். உன் நிலத்தை போல் பாவித்துக் கொள் என்றார். நான் காரில் அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் போதகரும் நாத்திகரும் நன்கு ஒருமித்து போக மாட்டார்கள். நாங்கள் ஒரு நாத்திகரின் ஆதரவை கேட்கப் போவதாய் உள்ளோமே என்று நான் எண்ணினேன். எனவே அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து, சகோதரன், பாருங்கள், இப்பொழுது என் போதகரையும் என்னோடு நான் அழைத்துக் கொள்ளலாமா? அவரும் கூட வருவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்றார். இந்த வயோதிகர் தன்னுடைய பிரம்பை பிடித்தவாறே திரும்பி அவர், நீ எங்கு சென்றாலும் உன்னோடு ஒரு போதகரை குட்டி செல்லும் அளவிற்கு நீ மிகவும் தாழ்ந்து விட்டாய் என்று நீ என்னிடத்தில் பொருட்படுத்தி கூறுகிறாயா என்று கேட்டார். எனவே அதன் பின்னர், நான் காரிலிருந்து இறங்கி செல்வது மேலானது என்று நான் நினைத்தேன். எனவே நான் காரிலிருந்து இறங்கி சில நிமிடங்கள் இந்த பெருந்தன்மையான வயோதிகருடன் பேசினேன். அவர் உடனே போதகர்களால் அவருக்கு அதிக உபயோகம் இல்லை என்பதை எனக்கு தெரிவித்தார். ஏனெனில் அவர்களுக்கு தெரியாத ஒன்றை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக அவர் எண்ணினார். அவர், அவர்களுக்கு தெரியாத ஒன்றை குறித்து அவர்கள் அலப்புகின்றனர் பாருங்கள் என்று கூறி, மேலும் அவர், ஒரு மனிதன் என்னுடன் பேசும்போது அவன் எதை குறித்து பேசுகிறானோ அதை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். இப்பொழுது அது நல்ல ஒரு உணர்வு, அது நல்ல உணர்வு. அவர், இப்பொழுது ஒரு மனிதன் என்னிடம் பேசினால் அவன் எதையாவது பேசுவதை, மற்றொன்று அவருக்கு தெரியாத ஒன்றை யூகித்து என்னிடம் பேசுவதை நான் விரும்பவில்லை. அவர் உறுதியாய் அறிந்துள்ளதையே என்னிடம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். பாருங்கள், நான் அதை கனப்படுத்தினேன். நான் அந்த வயோதிக மனிதனிடத்தில் அதை மதித்தேன். ஆகையால் நான், பாருங்கள், நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய சொந்த கருத்து உண்டு என்றேன். அவர் தொடர்ந்து, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசத்தில் இங்கே ஒரு போதகர் ஆக்டனில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார் என்றார். மேலும் இந்த தேசத்திற்கு அந்நியராய் இருந்த அந்த பிரசங்கியார் ஒரு இரவு கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை நோக்கி, உன் சட்டைப்பையில் ஒரு கைக்குட்டை உள்ளது, நீ திருமதி இன்னார் மற்றும் இன்னார், மேலும் இங்குள்ள மலையின் மேல் வியாதிப்பட்டிருக்கிற ஒரு சகோதரி உனக்கு இருக்கிறாள், அவளுடைய பெயர் இன்னார் மற்றும் இன்னார், அவள் வயிற்றில் உள்ள புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருக்கிறாள், இந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு போய் அதை உன் சகோதரியின் மேல் வைத்து கர்த்தர் உரைக்கிறதாவது நீ மறிக்காமல் உயிர் வாழப் போகின்றாய் என்று அவளிடம் சொல் என்று கூறினார். மேலும் அவர், இந்த அதே ஸ்திரீ எங்களுடைய ஒரு சிநேகிதியாய் இருந்தாள் என்றார். அவர் தொடர்ந்து, நாங்கள் இந்த பெண்ணை எடுத்து, இந்த கைக்குட்டை இல்லை, இந்த மனிதன் அந்த நபருக்கு என்றார். முதலில் அவர், இந்த ஸ்திரீ என் மனைவியும் நானும் அந்த காலையில் அங்கே இருந்து எழுந்திருந்து இந்த ஸ்திரீக்காக காத்திருந்தோம். அவள் மிகவும் மோசமாக இருந்தாள். நீண்ட காலமாகவே மருத்துவர்கள் அவளை கைவிட்டிருந்தனர். அவள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். அவள் கழிவுகளை கழிக்க அவளை ஒரு போர்வையில் வைத்து தூக்கி உட்கார வைத்தோம். மறுபடியும் அவளை அந்த போர்வையில் கிடத்த வேண்டியதாய் இருந்தது. அவள் அவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாள் என்றார். மேலும் அவர், ஒரு இரவு அங்கே யாரோ மறித்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு சத்தம் வந்தது என்றார். அதாவது அங்கே இருந்த பென் என்பவரே அந்த கைக்குட்டையை அதை அங்கு கொண்டு சென்றார். பென், அது நீங்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? சகோதரன் பென் அங்கே இருந்தார். அந்த கைக்குட்டையை அவள் பெற்றுக் கொண்டாள். ஏனெனில் அவர் அந்த ஸ்திரீயை அங்கே அழைத்து வந்திருந்தார். அவர் தொடர்ந்து, அடுத்த நாள் காலை அவள் ஆப்பிள் பழ பணியாரத்தை புசித்துக் கொண்டிருந்தாள் என்றார். மேலும் அவள் தன் சொந்த வேலையை மாத்திரம் செய்வதுமல்லாமல் அடுத்த விட்டாள் வேலையும் செய்கிறாள். அவள் மிக நன்றாக இருந்தாள் என்றார். அவர் தொடர்ந்து, இப்பொழுது நான் அடிக்கடி யோசித்திருக்கிறேன். தான் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்துள்ள அந்த போதகரை நான் காண நேரிட்டாள் என்று கூறி அவருடன் பேச எனக்கு விருப்பம் உண்டு என்றார். சகோதரன் உட் என்னை பார்த்தார். நான் அவரை பார்த்தேன். காட்டில் முகாமிட்டிருந்தால் நான் அழுக்காய் வேர்வை மற்றும் அழுக்கோடு நின்று கொண்டிருந்தேன். மேலும் அணில் ரத்தம் எங்கள் மேல் படிந்திருந்தது. எனவே நான், பாருங்கள் என்று கூறி நான் தொடர்ந்து, நீங்கள் இந்த நபரிடத்தில் பேசினால் அவர் அதை எப்படி செய்தார் என்று உங்களிடம் சொல்லுவார் என்று நீர் பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்டேன். அவர், ஆமையா, அதைத்தான் நான் பொருட்படுத்துகிறேன் என்றார். நான், சரி, அது ஒரு நல்ல காரியம் என்றேன். அவருடைய ஆப்பிள் பழங்களில் ஒன்றை நான் புசித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதத்தில் இலையுதிர் காலமாதலால் சிறிய மஞ்சள் நிற மலை குளவிகள் அவைகளை தின்று கொண்டிருந்தன. எனவே நான் எடுத்திருந்த இந்த சிறு ஆப்பிளை நான் புசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், இது ஒரு மிக நல்ல ஆப்பிளாய் உள்ளதே என்றேன். மேலும் நான், அந்த மரம் அங்கே எவ்வளவு காலமாக உள்ளது என்று கேட்டேன். ஓ, அவர், நான் இந்த மரத்தை அங்கே 30 அல்லது 40 அல்லது சற்று அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பே நட்டேன் என்று கூறினார். சரி ஐயா, நான் உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றேன். நான் இந்த உலகில் எப்படி அந்த ஆப்பிள்கள் மரத்திலிருந்து விடுவதையும் அதனுடைய இலைகள் உதிர்ந்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். இங்கே இதுவோ ஆகஸ்ட் மாதத்தின் பாதி மாத்திரமே கடந்ததாய் உள்ளது என்றேன். மேலும் நான் நமக்கு இன்னும் குளிர்காலம் கூட வரவில்லை, நமக்கு இன்னும் மூடுபடியோ அல்லது மற்றெதுவும் பெய்யவில்லை. அதே சமயத்தில் இலைகள் அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அது ஏன் என்றேன். அதற்கு அவர், சத்து மரத்தை விட்டு சென்று விட்டது என்றார். ஓ, நான் அது எங்கு சென்றது என்றேன். அவர், வேர்களுக்குள் சென்று விட்டது என்றார். நானோ, அப்பொழுது அது எவ்வளவு காலம் அங்கே தங்கியிருக்கும் என்றேன். அவரோ, வசந்த காலம் வரைக்கும் என்றார். மேலும் நான், அதன் பின்னரே அது மறுபடியும் மேலே வந்து ஒரு நிழலுக்கான புதிய இலைகளையும் புசிப்பதற்கு புதிய ஆப்பிள்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் என்றேன். அதற்கு அவர், அது உண்மை, முற்றிலும் சரியே என்றார். அப்பொழுது நான், பாருங்கள் ஐயா, அப்படியானால் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். எண்ணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாத இந்த நபர்களை குறித்து நீர் பேசுகிறீர் என்றேன். மேலும் நான், சத்தை அந்த மரத்தை விட்டு போக செய்வது எந்த ஞானம் என்று எனக்கு நீர் விவரிக்க முடியுமா? குளிர்காலத்தின் போது அது மரத்தில் தங்கியிருந்தால் மரம் மரித்து போய்விடும். நீர் அந்த மரத்தை கொண்டு விடுவீர். ஜீவனின் கரு உயிர்மம் அந்த சத்தில் தான் உள்ளது என்றேன். எனவே நான் அது மரத்தை கொல்லும் என்றேன். எந்த ஞானம் அந்த சத்தை அந்த மரத்தை விட்டு வேர்களுக்குள் போகும்படி செய்து வசந்த காலம் வரைக்கும் அங்கு தங்கியிருக்கும்படி செய்து அதன் பின்னர் மீண்டும் அதை மேலே கொண்டு வந்து சில ஆப்பிள் பழங்களை ஈனும்படி செய்கிறது என்று கேட்டேன். அதன் பின்னர் நான் ஒரு வாளியில் தண்ணீர் நிறைத்து அதில் ஒரு கம்பினை நட்டு வைத்து ஆகஸ்டில் அது கம்பின் கீழ்பாகத்திற்கு சென்று வசந்த காலத்தில் மேலே வருகிறதா என்று பாருங்கள், புரிகிறதா என்றேன். மேலும் நான், ஒரு விதி உண்டு, அது இயற்கையின் விதி. ஏதோ ஒரு ஞானம் இந்த விதிப்படி இயங்க செய்கிறது. அது மாத்திரமல்ல, ஆனால் அந்த ஞானம் அந்த விதியின்படி இயக்கி சத்தை அந்த மரத்தின் வேருக்கு கொண்டு சென்று மீண்டும் கொண்டு வருகிறது என்றேன். அதற்கு அவர், அதை குறித்து நான் இதுவரை நினைக்கவே இல்லை என்றார். நான், உங்களால் முடிந்தால் சத்தை அந்த மரத்தின் கிளைகளிலிருந்து வேர்களுக்கு கொண்டு சென்று மீண்டும் அதை மரத்துக்கே கொண்டு வரும் அந்த ஞானத்தை நீங்கள் எப்போதாவது கண்டறிய கூடுமானால், அதே ஞானம்தான் அன்றிரவு போய் அந்த கைக்குட்டையே அந்த ஸ்திரீயின் மேல் வை என்று என்னிடம் கூறும்படி சொன்னது என்றேன். அப்பொழுது அவர், நீங்கள் தான் அந்த பிரசங்கியாரா என்று கேட்டார். அதற்கு நான், ஆமையா, அது சரியே என்றேன். சென்ற ஆண்டு நான் அங்கு சென்றிருந்தேன். அவர் இறந்து விட்டார். விதவையாகி அவருடைய மனைவி அதே முன் தாழ்வாரத்தில் அதே மரத்தில் இருந்த ஆப்பிள் பழங்களை உரித்துக் கொண்டிருந்தார். சகோதரனே, முதலில் நாங்கள் யாரென்று அறியாமல் எங்களை அங்கிருந்து விரட்டப் போவதாயிருந்தார்கள். நான் சென்று அவளிடம் இதை குறித்து கூறி நாங்கள் அவரிடமிருந்து அனுமதி பெற்றிருப்பதாக கூறினேன். மேலும் இதை குறித்து கூறிவிட்டு அவர் மறிக்கும் முன்பு கிறிஸ்துவை முழுவதுமாக அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டார் என்றாள். நீங்கள் பாருங்கள், அந்த மரம் என்ன செய்கிறது? எந்த ஞானம் சத்தை மரத்திலிருந்து கீழே இறங்க செய்கிறது? அது ஒரு விதி. அது தேவன் ஒழுங்குபடுத்தியுள்ள ஒரு விதியாய் உள்ளது. அந்த விதி அந்த சிருஷ்டியை பாதுகாக்கும் தேவனுடைய விதியாக உள்ளது. ஆமென். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளவுதான் குக்குரலிட்டு இப்பொழுது இந்த கோடை காலத்தில் சூரியன் ஒரு காலம் பிரகாசிக்கப் போவதில்லை, அது பிரகாசிக்கப் போவதில்லை என்று கூறினாலும் எனக்கு கவலை இல்லை, அது எப்படியும் பிரகாசிக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நான் இரவு நேரம் வர அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் கூறினாலும் எப்படியும் அது வரும். ஏனெனில் உலகம் என்று அழைக்கப்படும் நாம் வாழும் இந்த இடம் ஒரு தேவனுடைய விதியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆகையால் நாம் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்திருப்போமானால், தேவனுக்கு சிறிய பலவீனமான பாகங்கள் மற்றும் பெரிய பலமுள்ள பாகங்கள் என்று கிடையாது. அவர் முழுவதும் தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் போதிய அளவுக்கு தேவனை உங்களுக்குள் பெற்றிருப்பீர்களானால், அது மிகச்சிறிய அளவாக இருந்தாலும் கூட ஒரு புதிய பூமியை படைப்பதற்கு அது போதிய வல்லமையாய் உள்ளது. ஒரு புது சந்திரனையும் மற்றும் ஒரு புது முறையையும் படைப்பதற்கு அது போதிய வல்லமை உள்ளதாக இருக்கும். அது தேவன், அது வலிமையானதாய் உள்ளது. இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும் நித்திய ஜீவனை பெற்றுள்ளனர். அது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருப்பதாகும். மரித்தோரை உயிரோடு எழுப்பவும், பிணியாளிகளை சுகப்படுத்தவும், சுற்றுப்பாதையில் கிரகங்களை அமைக்கவும் அது போதிய வல்லமை உள்ளதாய் விளங்குகின்றது. ஆனால் உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி ஒரு விதியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்குள் பெற்றுள்ள அதே ஆவி உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை உயிரோடு எழுப்பும். இயேசு அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது, அவர் மரித்தபோது, அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு, நோவாவி நீடிய பொறுமையின் நாட்களில் மறந்திரும்பாத காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் செய்தது. அவருடைய சரீரம் கல்லறைக்கு சென்றது. ஆனால் அவர் வரிக்கு முன்பு அவர் தம்முடைய ஆவியை தேவனுடைய கைகளில் ஒப்புவித்தார். அவருடைய ஆவி தேவனிடத்திற்கு சென்றது. அவருடைய ஆத்மா பாதாளத்திற்கு சென்றது. அவருடைய சரீரம் கல்லறைக்கு சென்றது. வேதவாக்கியம் நிறைவேறும் வரைக்கும் இயேசு உயிரோடு எழாதபடிக்கு தடை செய்யப்பட்டார். அவர் உயிரோடு எழ முடியவில்லை. ஏனெனில் அவருடைய சரீரம் இரவும் பகலும் 3 நாட்களாக கல்லறையில் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் வேதவாக்கியம் நிறைவேற்றப்பட்ட போது இந்த தடை நீக்கப்பட்டது. அவருடைய ஆவி அவருடைய ஆத்மாவுக்குள் இறங்கி அவருடைய ஆத்மா அவருடைய சரீரத்துக்குள் இறங்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் மரிக்கும் போது நமது ஆத்மாக்கள் தேவனுடைய வழிபீடத்தின் கீழ் செல்லும். சில காலைகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரிந்துள்ளபடி தரிசனத்தில் வேதம் கூறுகிற அந்த இடத்தை காணும்படியான சாகியத்தை நான் பெற்றேன். நம்முடைய ஆவிகள் அதை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி நமது சரீரங்கள் பூமியின் மண்ணுக்கு திரும்பும். ஆனால் ஒரு நாள் வேதவாக்கியம் நிறைவேற்றப்படும் போது நமது ஆவிகள் தேவனிடமிருந்து விடுவிக்கப்பட்டு ஆத்மாவுடன் ஒன்று சேர்ந்து ஆத்மா சரீரத்துக்குள் நுழையும். நம்மை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இப்பொழுதே நமக்குள் உள்ளது. இப்பொழுது நாம் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இருக்கிறோம். அதற்கென்று ஒரு விதி இல்லாமல் இருந்திருந்தால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்களுக்கென இங்கு ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டு அதில் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துவர். அதை செய்வதற்கு நீங்கள் உங்களுக்குள் வல்லமையை பெற்றுள்ளீர்கள். தேவனுடைய வல்லமையின் நிழலை நீங்கள் உங்களுக்குள் பெற்றிருந்தால் அதை செய்ய நீங்கள் வல்லமையை பெற்றுவிட்டீர்கள். தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நான் என்ன பொறுப்படுத்துகிறேன் என்று புரிகிறதா? உங்களுக்குள் இருக்கும் வல்லமை அதை செய்யும். நீங்கள் பேசி ஒரு உலகத்தை சிருஷ்டித்து அதில் சென்று வாழ முடியும். அல்லேலூயா! அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த வல்லமைதான் இப்பொழுது சபையில் உள்ளது. ஆனால் அது ஒரு விதியினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த விதி ஒரு சில கட்டளைகளை கைக்கொள்ளுதல் என்பதல்ல. அது ஒரு விசுவாசத்தின் பிரமாணம். இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீங்கள் அதை விசுவாசிக்க முடிந்தால் உங்கள் ஆத்மா எதையெல்லாம் விசுவாசிக்கும்படி தேவன் உங்களை வழிநடத்துகிறாரோ அது உங்களுடையது. விசுவாசத்தினால் உங்களுடைய காலடியை நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆமென். அது உங்களுடையது. நீங்கள் அதை சுதந்திரிக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு அதை திறந்திருக்கிற விசுவாச பிரமாணத்தின் திறவுகோலை கண்டுபிடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அந்த வல்லமை கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய குமாரனாக அல்லது குமார்த்தியாக இருப்பீர்களேயானால் அது உங்களை விட்டு ஒருபோதும் நீங்காது. அது எல்லா நேரத்திலுமே உங்களுடன் கூட உள்ளது. ஆனால் உங்களுடைய விசுவாசம் அதை விட்டு அகன்று சென்றாலும் அது அப்பொழுதும் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா! நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களை பூமியின் அஸ்தத்தினின்று உயர்த்திக் கொள்ள தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கின்றார். உங்களுடைய விசுவாசம் உலகத்தின் காரியங்களை ஜெயங்கொள்ளுகிறது. உங்களுடைய விசுவாசம் என்னவாய் உள்ளது? உங்களை ஒரு தேவனுடைய குமாரனாக செய்ய தேவன் உங்களுக்குள் செய்துள்ள அந்த செய்கையில் உள்ள உங்களுடைய விசுவாசம். நீங்கள் உங்களுடைய பொய் சொல்லுதலை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய திருடுதலை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மது அருந்தலை விட்டுவிட்டீர்கள். ஏனெனில் உங்களுடைய விசுவாசம் அதற்கு மேலாக உங்களை உயர்த்துகிறது. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எவ்வளவாக வெளியிடுகின்றீர்களோ அவ்வளவாக உங்களுக்கு வல்லமை இருக்க முடியும். ஏனெனில் உங்களுக்குள் வானங்கள் மற்றும் பூமியை உருவாக்கும் வல்லமை உங்களுக்குள் வாசம் செய்கிறது. தேவன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆயிருக்கின்றீர்கள். ஆமேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆனால் அது உங்களுடைய விசுவாசமாய் உள்ளது. இயேசு உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுள். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி சந்தேகப்படாமல் நீங்கள் கூறியுள்ளதை விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்றார். அப்படியானால் நமக்குள் ஜீவிக்கிற இந்த மகத்தான கிறிஸ்துவின் மீட்பில் சபையை விட்டு போகாது இந்த அடிக்கப்பட்ட கண்மலையின் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிற நாம் எந்த விதமான ஜனங்களாக இருக்க வேண்டும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கல்வாரியிலிருந்து சபைக்குள் பெருக்கெடுத்து பாய்ந்த இந்த மகத்தான என்றென்றுமான பிரசன்னமான ரட்சிப்பும் வல்லமையும் ஜீவனுள்ள தேவனின் என்றென்றுமான பிரசன்னமும் இந்த மகத்தான பாய்ந்தோடுதலும் அடிக்கப்பட்ட கண்மலையும் நம்முடனே செல்கிறது. இஸ்ரவேல் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து விட்டால் அவர்கள் பாதை தவறினர். அவர்கள் மாம்ச பிரகாரமானவர்களுக்காக இச்சிக்க தொடங்கினர். அவர்கள் விசுவாசத்தோடு தரித்திருந்திருந்தால் தேவன் அந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல போகிறார் என்று விசுவாசித்திருந்தால் அவர்களை ஒன்றும் தடை செய்திருக்காது. அவர்கள் ஏற்கனவே சமுத்திரத்தை பிளந்து அவர்கள் தங்களுடைய சத்துருக்களின் மேல் வாதைகளை வரவழைத்து அவர்கள் தங்கள் சத்துருக்களை முன்னோக்கி செல்லவிடாமல் நிர்மூலமாக்கி அந்த தேசத்தை நோக்கி நடந்தனர். இருப்பினும் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. யோசுவாவும் காலேபும் அந்த விசுவாசத்தை பெற்றிருந்தனரே. அவர்கள் எங்களுக்கு எதிராக வரும் எந்த காரியத்தையும் நாங்கள் ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றனர். அதுவே சபையோடு உள்ள தொல்லையாய் உள்ளது. நாம் ஒவ்வொரு வியாதியையும் ஜெயங்கொள்ள முடியும். நாம் நமக்குள்ளே வல்லமையை பெற்றுள்ளோம். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். நமக்கு முன்னால் ஒன்றுமே நிற்க முடியாது. ஒரே காரியம், அதை விசுவாசிக்கும் யாரையாவது தேவன் உங்களுக்காக ஏற்கனவே செய்து முடித்துள்ளதை விசுவாசிக்கும் யாரையாவது அவர் கண்டுபிடிக்க விரும்புகிறார். நாம் இருப்போம் என்றல்ல, நாம் இப்பொழுதே அவ்வாறு இருக்கிறோம். என்றென்றும் ஜீவிக்கும் ஆவியின் பிரசன்னம் நம்முடன் இருக்கிறது. ஆமென். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இன்று காலை நான் தன்மலையிலிருந்து வருகிற என்றென்றும் பிரசன்னமாய் உள்ள தண்ணீர் என்னும் பொருளின் பேரில் பேசின போதும் அதைத்தான் நான் பொருட்படுத்துகிறேன். தன்மலையிலிருந்து வருகிற என்றென்றும் பிரசன்னமாய் உள்ள தண்ணீர் இப்பொழுது இங்குள்ளது. கல்வாரியில் அடிக்கப்பட்ட கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த என்றென்றும் பிரசன்னமான அந்த தண்ணீர், கல்வாரியில் அவரை விட்டு வெளிவந்த பரிசுத்தாவி பெந்தேகோஸ்தே நாளன்று சபையின் மேல் வந்தார். அதே பரிசுத்தாவி இன்று காலை இங்கு பிரசன்னமாய் உள்ளார். அது நமக்கு ஒரு வாக்குத்தமாக உள்ளதே. அதன் காரணமாகத்தான் எனக்கு அவர் அங்கே கட்டளையிட்ட போது, வியாதிஸ்தர் முன்னால் நடக்கும் போது நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவன் அவர்ணமாய் கூறினாரே, அப்படித்தான் தரிசனங்களும் சம்பவிக்கின்றன. தேவன் அதை வாக்குத்தம் செய்துள்ளாரே, தேவனால் பொய் சொல்ல முடியாது. அதை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். கதவை திறந்து அதை திறந்து உங்களை உள்ளே அனுமதிக்க அங்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இன்றைய நமது தேவை அதிக வல்லமைக்காக ஜீவிப்பது அல்ல. ஒரு புது பூமியை படைக்க உங்களிடம் போதிய வல்லமை உள்ளது. உங்களுக்கு தேவை என்னவென்றால் அந்த வல்லமையை உபயோகிக்க விசுவாசமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து அப்படிப்பட்ட தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் தேவனை கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு தெரியுமே. அதை குறித்து நாம் தேவனில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் நாம் அறிவோம். அவர் நமக்கு நன்மையை வழங்காதீரார். நாம் அவருடன் நடந்தால் அவர் நம்முடன் நடப்பார். ஓ என்ன, அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதுதான் பாதையில் நேராக செல்லுதல். அங்கு அலைய வேண்டியதில்லை. ஆனால் பாதையில் தரித்திருக்க வேண்டுமே. சபையும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக உள்ளது. அது அந்த பாதையில் தரித்திருத்தலே. அவர்கள் ஒரு அக்கிரிஸ்தபத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அந்த அக்கிரிஸ்தபத்தை பின்பற்றுவதன் மூலம் தங்களை பாதையில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுதான் அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் காணக்கூடிய அக்கிரிஸ்தமமாய் அது இருந்தது. அது மோசேயின் மூலம் கிரியை செய்ததை அவர்கள் கண்டு அவன்தான் அவர்கள் தலைவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இன்றைக்கு நாம் வார்த்தையை பெற்றுள்ளோம். நாம் வார்த்தையை பின்பற்றுகிறோம். விசுவாசிகளில் வார்த்தை கிரியை செய்வதை நாம் காண்கிறோம். ஆகையால் அது அப்படி இருக்கும் என்று நாம் அறிவோம். தேவன் நம்மோடு கிரியை செய்து அடையாளங்கள் பின்தொடர்வதனால் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறாரே. நாம் வார்த்தையோடு தரித்திருக்கிறோம். வார்த்தை பலனை அளிக்கிறது. அவர்கள் மோசேயுடன் தரித்திருந்தனர். ஏனெனில் அக்கிரிஸ்தபத்தை மோசே அதை பின்தொடர்ந்தான். அவர்கள் மோசேயை பின்தொடர்ந்தனர். அவர்கள் தேவனுக்கு எதிராக துவங்கி தேவனுக்கு எதிராகவும் மோசேக்கு விரோதமாகவும் வம்பு செய்ய துவங்கின போது அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு தொல்லைகள் உண்டானது. நிச்சயமாக நாம் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். வார்த்தை அடையாளங்களை தோற்றுவிக்கிறது. இயேசு வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றார். பாருங்கள், அது தரித்திருப்பதோடு நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்கும் போது வார்த்தை அடையாளங்களை தோற்றுவிக்கிறது. ஆனால் மோசே என்ன செய்தான்? அவர்கள் அலைந்து திரிந்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? பாதை தவறி அவர்கள் தங்களுடைய தண்ணீர் வரவை இழந்து போயினர். அதைத்தான் சபையும் என்று செய்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். அது வேதத்தின் பாதையை விட்டு விலகி அலைகிறது. அவர்கள் தத்துவங்களுக்குள் சென்று விட்டனர். அவர்கள் செய்யக்கூடாத சிறிய காரியங்களில் பிரவேசித்து விட்டனர். அவர்கள் மற்ற காரியங்களை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அப்போஸ்தலருடைய சபை பிரமாணம் போன்ற காரியங்களை ஏற்றுக்கொண்டனர். அதை நீங்கள் வேதாகமத்தில் எங்கே கண்டறிகிறீர்கள்? அவர்கள் படித்த வேதசாஸ்திர போதகத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அனுபவத்திற்கு பதிலாக ஸ்தாபனங்களை ஏற்றுக்கொண்டனர். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்திற்கு பதிலாக அவர்கள் தரங்களை குலுக்குதலை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு பதிலாக தெளித்தலை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற அத்தகைய ஒரு காரியமே வேதத்தில் இல்லாதிருக்கும் போது அந்த பொல்லாங்கான முறைமையை ஏற்றுக்கொண்டனர். வேதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று கூறியுள்ளது. அதே தண்ணீரை நீங்கள் மறுபடியும் பெற வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. அது பாதைக்கு திரும்ப வருவதே ஆகும். திரும்பி வருதலே. அவர் விட்டுவிட்டு சென்று விடவில்லை. அவர் இன்னமும் இங்கே இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் கோபத்தில் அலைந்து திரிகின்றீர்கள். ஒருவர் பாருங்கள், நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்றார். வேறொருவர், நான் ஒரு பேப்டிஸ்ட் என்கிறார். அப்படியானால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதை அது காண்பிக்கிறது. நாம் கிறிஸ்துவர்களாயிற்று. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் பாருங்கள், நான் ஒரு பேப்டிஸ்ட் ஆனால் நலமாய் இருக்குமே என்று கூறுகிறீர்கள். நீ அவ்வாறானால், அப்படியானால் நீ கிறிஸ்துவின் எந்த பாகமும் இல்லை. நீ ஒரு பேப்டிஸ்ட். நீங்கள் பாருங்கள், நான் பெந்தேகோஸ்தேன் என்று கூறுகிறீர்கள். நீ ஸ்தாபனத்தின் மூலம் பெந்தேகோஸ்தேவானால் நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். ஆனால் நீ பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருப்பாயானால் பெந்தேகோஸ்தே வார்த்தை ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொண்டு வருமே. அந்த சீஷர்கள் செய்த அதே காரியத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரையில் அங்கேயே தரித்திருங்கள். ஆகையால் நீங்கள் வார்த்தைக்கு முரணாக இருந்தால், உங்களுக்குள் இருக்கும் ஆவி வார்த்தை கூறுவதற்கு முரணாக சென்றால், அப்பொழுது அது பரிசுத்த ஆவியே அல்ல, அது பிசாசு பரிசுத்த ஆவியை பாவனை செய்து கொண்டிருத்தலாகும். நாம் அதன் பேரில் என் நிலையை அடைந்துள்ளோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? ஓ, நம்மில் சிலர் அந்நிய பாஷைகளில் பேசினோம், நாம் சத்தமிட்டு பயங்கரல் போன்ற காரியங்களை உடையவர்களாக இருந்து இந்த மற்ற எல்லா காரியங்களையும் மறுதளித்து விட்டோம். வேதத்தில் இல்லாத ஒவ்வொரு காரியத்தையும் சபைக்குள் நுழைய நாம் அனுமதித்தோம். இன்று நாம் என் நிலையை அடைந்திருக்கிறோம். நாம் வேறொரு வனாந்திரத்திற்கு, உலர்ந்த ஸ்தாபனத்திற்கு திரும்ப வந்துள்ளோம். நாம் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு நம்ம தண்ணீரை இழந்து விட்டோம். பெந்தேகோஸ்தையினர் அதைத்தான் செய்தனர். அவர்கள் சாபரம் உண்டாக்கிக் கொள்ள ஆரம்பித்த போது அந்த ஐக்கியத்தை முறித்து போட்டு பாருங்கள், இந்த மனிதன் அதை விசுவாசித்தால் இப்பொழுது அவருடன் நாங்கள் சேரமாட்டோம் என்கின்றனர். முன்னோக்கி சென்று சத்திய வார்த்தைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு அவர் வரும் வரைக்கும் அவருடன் தங்கியிருங்கள். அது எதுவாக இருந்தாலும் எப்படியும் அது போகட்டும், அப்படியே செல்லுங்கள், சகோதரராயிருங்கள். ஆனாலோ நாம ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு பாருங்கள், நீ ஒருத்துவக்காரன் அல்ல, நீ இருத்துவக்காரன் அல்ல, திருத்துவக்காரன் அல்லது இந்த விதமாக இல்லாதிருக்கிறபடியால் உன்னுடன் நாங்கள் ஐக்கியம் கொள்ள மாட்டோம் என்கிறோம். அப்படியானால் நாம் அதை செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்மை மீண்டும் ஒரு வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறோம். அது உண்மையே. ஆனால் நினைவிருக்கட்டும், இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லும் பாதையை விட்டு விலகி சென்ற போது அந்த கண்மலை ஒருபோதும் அவர்களை விட்டு போய்விடவில்லை. அது அங்கேயே தரித்திருந்தது, தண்ணீரும் அங்கேயே இருந்தது, அது போன்று பரிசுத்த ஆவியும் அங்கேயே தங்கியிருக்கிறார். நாம் அலைய வேண்டியதில்லை. இப்பொழுது தேவன் ஒரு பெரிய பாடத்தை இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார். எல்லோருக்காகவும் ஒரே தரம் கிறிஸ்து ஒருமுறை அடிக்கப்பட்ட ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது கண்மலை அடிக்கப்பட்ட போது அது மீண்டும் அடிக்கப்பட வேண்டியதில்லை. அது ஒருமுறை மாத்திரமே அடிக்கப்பட்டது. அதை இரண்டாம் தரம் அடித்ததனால் மோசே ஒரு தவறை செய்து அதன் மூலம் பாவ நிபத்தியில் அவன் கொண்டிருந்த விசுவாசத்தின் பலவீனத்தை காட்டினான். ஆனால் கிறிஸ்து ஒரு தரம் அடிக்கப்பட்ட போது அவர் மறுபடியும் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் அறிவோம். பாருங்கள், மோசே என்ன செய்து கொண்டிருந்தான்? மோசே ஏதோ ஒன்றை புதிதாக ஏற்படுத்திக் கொண்டு ஒரு புதிய காரியத்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். இன்றைய நம்முடைய குருவானவர்களும் அதைத்தான் செய்துள்ளனர். அவர்கள் ஏதோ ஒன்றை புதிதாக உருவாக்க முயற்சித்துள்ளனர். நாம் நம்மை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாக உண்டாக்கிக் கொள்வோம். நாம் நம்மை தேவனுடைய பெந்தேகோஸ்தே சபையாக உண்டாக்கிக் கொள்வோம். நாம் நம்மை பொது ஆலோசனை கூட்டமாக உண்டாக்கிக் கொள்வோம். நாம் நம்மை இதை அதை அல்லது மற்றதை உண்டாக்கிக் கொள்வோம். தேவன் செய்தது அதுவல்ல, அது அவருடைய யோசனை அல்ல. கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டார், அதுதான் அசலான அனுபவம், அதுதான் மூலவழி. பெந்தேகோஸ்தே நாளென்று பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். நாமோ பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் தெளித்து எல்லா விதமான பிரமாணங்களையும் மற்றும் அதை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் அளிக்கிறோம். நாம் வார்த்தையை விட்டு விலகி செல்லும் போது நாம் எங்கேயும் செல்ல முடியாதில் வியப்பொன்றுமில்லை. புரிகிறதா? தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். மோசே, இப்பொழுது நாம் புதிதாக ஒன்றை இங்கே இப்பொழுது ஆரம்பித்து நாம் ஸ்தாபனம் உண்டாக்கி மேலும் நாம் கத்தோலிக்க சபையை தொடங்குவோம் என்று அவன் கூற வேண்டியவன் அல்ல. அதைத்தான் அவர்கள் முதலில் செய்தனர். இல்லை, அதன் பின்னர் சற்று கழித்து பாருங்கள், அதிலிருந்து நாம் புதிதாக ஒன்றை தொடங்குவோம், நாம் லூத்தரன் சபையை ஆரம்பிப்போம் என்றனர். பிறகு ஆங்கிலிக்கன், பிறகு பாப்டிஸ்ட், மேலும் என்னவெல்லாமோ காம்பலைட்ஸ், கிறிஸ்துவின் சபை, அந்தி கிறிஸ்து, மற்றெல்லா காரியங்களுமே பாருங்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றன் பின் மற்றொன்றாக ஸ்தாபனங்களையும் ஸ்தாபன அமைப்புகளையும் ஏற்படுத்திக் கொண்டே சென்றனர். அது இதுவாய் இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா? ஒவ்வொரு முறையும் ஒன்றை புதிதாக தொடங்க அவர்கள் கண்மலையை மீண்டும் அழித்துக் கொண்டே இருக்கின்றனர். நமக்கு ஒரு புதிய உபதேசம் தேவையில்லை. வேதத்தில் ஒவ்வொரு மனிதரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். வேதத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வழியில் வந்து தேவன் என்ன செய்தாரோ அதையே செய்தான். அவர்கள் அதே காரியத்தை செய்தனர். அவர்கள் அதே அனுபவத்தை பெற்றிருந்தனர். அதே அடையாளங்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. அதே கிரியைகள் அவர்களை பின்தொடர்ந்தன. ஏ, அவர்கள் கண்மலையினால் உயிர் வாழ்ந்தனர். அதே தண்ணீரை அவர்கள் பருகினர். மேலும் இன்றைக்கு நம்மிடையே நிறைய சபை பிரமாணங்களும் சாதனங்களும் காணப்படும் காரணம் என்னவெனில், நாம் ஏதாவது ஒன்றை புதிதாக தொடங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு புதியது எதுவும் தேவையில்லை. திரும்பிச் செல்லுங்கள். மோசே மறுபடியும் கண்மலையை அடித்து புதிதாக ஒன்றை தொடங்கி இருக்க கூடாது. அந்த மூல கண்மலையை பற்றி அவன் அவர்களிடம் பேசியிருக்க வேண்டும். ஓ, நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடிக்கப்பட்ட கண்மலை குறித்து பேசியிருக்க வேண்டும். அவர் அதை மறுபடியும் அடிக்க முயற்சித்திருக்க கூடாது. ஒரு புதிய காரியத்தை துவங்க முயற்சித்திருக்க கூடாது. ஆனால் அந்த பழைய காரியத்திடம் பேசியிருக்க வேண்டுமே. தேவரே, எனக்கு உதவி செய்யுமே. நான் தரித்திரனாக பிரசங்கப்படத்திலே மறிக்க நேரிட்டாலும் நான் அந்த மூல கண்மலையை குறித்தே பேசுவேன். நான் அந்த மூல அனுபவத்தை குறித்தே பேசுவேன். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த மூல வேத வாக்கியங்களை குறித்தே பேசுவேன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கண்மலையிலிருந்து பெருக்கெடுத்து வரும் தண்ணீரின் எந்தென்று உள்ள பிரசன்னம் இப்பொழுது நம்முடன் உள்ளது. அது அதே காரியத்தை கொண்டு வரும், அது தரிசனங்களை கொண்டு வரும், அது சுகமளித்தல்களை கொண்டு வரும், அது தீர்க்க தரிசனங்களை கொண்டு வரும், அது அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வரும். இஸ்ரவேலர் மீண்டும் வேதத்தின்படி சரிபடுத்தப்பட்ட போது, திரும்பவும் பாதையில் வந்தபோது அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்றனர். ஆனால் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. பெந்தெகோஸ்தையினரும் சுமார் 40 அல்லது 50 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றனர். கன்மலையிடம் திரும்பி பாருங்கள், அது காணும் தூரத்தில் உள்ளது. இதோ அது எங்கு வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் செய்த அதே காரியத்தை இங்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே என்றென்றும் உள்ள தண்ணீர் இங்கு உள்ளது. அதனிடம் திரும்பி வாருங்கள், முதலில் இருந்த அந்த மூல காரியத்திற்கு வாருங்கள். அது முதலில் எப்படி இருந்தது பாருங்கள். அவர்கள் போதகர்களுடன் கைகுறிக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லையே. வேதத்தில் எந்த நபர்களுமே எங்கும் அல்லது 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வேதத்திற்கு புறம்பே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்படவில்லை. அது ஒரு கத்தோலிக்க பிரமாணமே என்று ஒரு வேதாக உபதேசம் அல்ல. புரிகிறதா? அவர்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருந்தனர். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடர்ந்தன. அது மீண்டும் இன்றைக்கு அதை செய்யும். அடிக்கப்பட்ட அந்த கண்மலை, அந்த கண்மலை எப்போதும் இருந்தது போல என்றென்றும் ஜீவிக்கிறது. நாம் பாருங்கள், இப்பொழுது நீங்கள் நம்முடைய பெந்தேகோஸ்தே சபையில் சேர்ந்து நம்முடைய பெந்தேகோஸ்தே ஆதிக்கத்திற்குள் வாருங்கள் என்று கூறாதிருப்போமாக. நீங்கள் வந்து பேப்டிஸ்ட் அல்லது மெத்தோடிஸ்ட் அல்லது பிரஸ்பிடேரியன் அல்லது கத்தோலிக்க சபையை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூற வேண்டாம். அது என்ன? அது கண்மலையை மீண்டும் அடித்து புதிதாக ஒன்றை துவங்க முயற்சிப்பதாகும். நீங்கள் மனம் திரும்பி பாவமதிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள். மேலும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இப்பொழுது நீங்கள் மீண்டும் பாதைக்கு மீண்டும் அந்த தண்ணீருக்கு வந்துவிட்டீர்கள். அதே தண்ணீர் அதே புத்துணர்ச்சியை அளிக்கும். அது சரீரத்துக்கு அதே கசையடியை கொடுக்கும். அது அதே சுத்திகரிக்கும் வல்லமையை அளிக்கும். அது அதே சுகமளிக்கும் வல்லமையை அளிக்கும். நாம் மாத்திரம் அதே ஆவிக்கு திரும்பினால் அது அப்பொழுது செய்த அதே காரியத்தை செய்யும். திராட்சை செடியில் உள்ள ஜீவன் திராட்சை பழங்களை தரும். அது சென்ற ஆண்டு அதை தந்திருந்தால் அது இந்த வருடமும் அதையே தரும். அது தேவனுடைய ஒரு பிரமாணமாகும். இது ஒரு திராட்சை செடியா இருக்குமானால் அதை விட்டுவிடுங்கள். அது திராட்சை பழங்களை தரும் என்பதே தேவனுடைய விதியாய் உள்ளது. நீங்கள் வேறு செடியை அதில் ஒட்டு போடலாம். ஆனால் அதை நீங்கள் சும்மா விட்டுவிட்டால் அது மீண்டும் அதே திராட்சை பழங்களையே மீண்டும் உற்பத்தி செய்யும். நாம் சபையுடன் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தின் தத்துவத்தையும், பாப்டிஸ்ட் தத்துவத்தையும், மெத்தோடிஸ்ட் தத்துவத்தையும், பிரெஸ்பிடேரியன் தத்துவத்தையும், ஆங்கிலிக்கன் தத்துவத்தையும், மற்ற ஒவ்வொரு விதமான தத்துவத்தையும் ஒட்டு போட்டுள்ளோம். நீங்கள் ஏன் அதை தனியே விட்டுவிடக் கூடாது? திராட்சை செடிக்கு மீண்டும் வாருங்கள். அது மீண்டும் அதே வல்லமையை அளிக்கும். ஆமேன், ஆமேன். அது எனக்கு பிரியம். புதிதாக ஒன்றை துவங்குவோம். அதைத்தான் நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய அதிகாரத்தை காண்பிக்க முயற்சிக்காதீர்கள். வேத பண்டிதர் இன்னார் மற்றும் இன்னார், இன்ன மற்றும் இன்ன மற்றும் இன்ன பெரிய சபையின் ஸ்தாபகர் அதுவல்ல. இது மோசே அதைத்தான் செய்தார். என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் அவர்களுக்கு காண்பிப்பேன். எப்படியாவது தண்ணீரை நான் கொண்டு வருவேன். அவன் அதை அடித்தான். அதில் தண்ணீர் வரவில்லை. அவன் மீண்டும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று காண்பிக்கிறேன் என்று கூச்சலிட்டான். அதற்காக தேவன் அவனிடத்தில் நடவடிக்கையை மேற்கொண்டார். நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை பற்றிக் கொண்டால் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தேவன் அதற்காக உங்களிடத்தில் நடவடிக்கையை மேற்கொள்வார். அது முற்றிலும் உண்டு. நீங்கள் அந்த அசலானதற்கு திரும்பி வர வேண்டும். திரும்பி வாருங்கள். நீங்கள் ஜனங்களிடம் பேசுங்கள். நீங்கள் எங்கள் சபையை சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து எங்கள் பிரமாணத்தை கூறுங்கள் என்று அவர்களிடம் கூறாதீர்கள். நீங்கள் திரும்பி வந்து வனம் திரும்பி உங்கள் பாவமதிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் சரியா இருந்தால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். ஒரு கூட்ட விசுவாசிகளுடன் அவர்களுடன் இந்த அடையாளங்கள் செல்லும். காரணம் ஏன்? அந்த கண்மலை, அடிக்கப்பட்ட கண்மலையும் அவருடைய ஜீவ தண்ணீரும் புறப்பட்டு வந்து அவர் முன்காலத்தில் செய்த அதே காரியத்தை இப்பொழுதும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. அது அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. ஓ ஆம், நாம் விளம்பரப்படுத்திக் கொண்டு நாம் மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் என்று கூற விரும்புகிறோம். கண்மலையின் இடத்தில் பேசுங்கள். அவர் எந்தென்று பிரசன்னராக இருக்கிறார். அதில் சேர்ந்து கொள்ள முயலாதீர்கள். எனக்கு இங்கே இணைப்பு இருக்க வேண்டும். அதில் சேர முயல வேண்டாம். அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ள முடியாது. அந்த ஒரு காரியம் நிச்சயம். நீங்கள் மெத்தோடிஸ்டில் சேரலாம், நீங்கள் பாப்டிஸ்டில் சேரலாம், நீங்கள் பெந்தேகோஸ்தேவில் சேரலாம், நீங்கள் ஆங்கிலிக்கனில் சேரலாம். ஆனால் நீங்கள் இதில் சேர முடியாது. இல்லை, நீங்கள் இதனோடு நிரப்பப்பட வேண்டும். அதில் சேர வேண்டாம். அதனால் நிரப்பப்படுங்கள். அவ்வளவுதான். அது எதனால் நிரப்பப்பட்டுள்ளது? வல்லமையினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஜீவனால் நிரப்பப்பட்டு, சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், உங்கள் ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டுள்ளபடியால் எந்தென்றும் உள்ள பிரசன்னம் அங்கு உள்ளது. ஞாபகம் கொள்ளுங்கள். நேரமாய் கொண்டிருக்கிறபடியால் நான் முடிக்க வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், கண்மலை அவர்களை விட்டு விலகவே இல்லை. அது அவர்களை விட்டு விலகவே இல்லை. கிறிஸ்துவும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். கிறிஸ்து உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். And that rock statement of all the way from Horeb to Nebo. அது சரியா? ஓரேவிலிருந்து நோவோ வரைக்கும் அந்த கண்மலை அவர்களுடன் தங்கியிருந்தது. அது தங்கியிருந்தது. யோர்தானுக்கு கீழே அது இன்னும் அங்கிருந்தது. ஓ தேவனே, யோர்தானில் அதை நான் காண விரும்புகிறேன். மோசே அவன் யோர்தானில் இருந்தபோது கண்மலை வழிபடுவதும் அவனோடு இருந்தது. அவன் அதன் மேல் அங்கே நின்று கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி தூரம் சென்ற ஒரு கூட்ட ஜனங்களை நோக்கினான். அவனுடைய இருதயம் அவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருந்தது. அவன் யோர்தானை நோக்கினான். அவன் யோர்தானில் இருந்தான். யோர்தான் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மேலும் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் நோக்கி பார்த்தான். அவனுடைய பக்கத்திலே இருந்தது. அங்கே அந்த கண்மலை இருந்தது. அவன் அந்த கண்மலையின் மேல் ஏறி நின்றான். தேவ தூதர்கள் வந்து அவனை கொண்டு சென்றனர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காலம் எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் வயதானாலும், எந்த விதமான ஒரு மரணத்தில் நாம் மரித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அங்கே யோர்தானில் அந்த கண்மலை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதை நினைவில் கொள்ளுங்கள். கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தண்ணீரின் என்றென்றும் உள்ள பிரசன்னம் நம் வாழ்நாள் முழுவதும் யோர்தானிலும் கூட நம்முடன் இருக்கும். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அந்த ஆவியானது நமக்கு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கையில், தேவனுடைய ஆவி நமக்கு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கையில், இந்த காலை இங்கே கிறிஸ்துவை அறியாதவர்கள், நீங்கள் அந்த கண்மலைக்கு அருகில் இல்லாமல் அதனிடத்தில் இந்த காலை இதுவரை பேசாதவர் யாராகிலும் இருக்கிறார்களா? ஆனால் அது உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அது எங்கும் கிரியை செய்வதை நோக்கி பாருங்கள். அவர் சுற்றிலும் அசைவாடுவதை பாருங்கள். அது ஜனங்களின் மேல் அசைவாடுவதை பாருங்கள். அதுதான் தண்ணீரின் எதென்றும் பிரசன்னம், அது ரட்சிப்பு. அவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய பாத்திரங்கள் வழிந்தோடும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது அந்த ஆவிதான். ஏதோ ஒன்று வெளிவர வேண்டும். நீங்கள் அவரை அறியாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள். இப்பொழுதே நான் அவரை அறிய விரும்புகிறேன். அவருடன் நான் பேச விரும்புகிறேன். அவருடைய ஆவியின் பரிபூர்ணத்தில் நான் அவரை அறிய விரும்புகிறேன். எல்லா நேரத்திலும் அவரின் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் அப்படி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் பேசும் நிலையில் இருக்க வேண்டும். நான் தாகமாக இருக்கிறேன். நான் தேவனுக்காக பசியாக இருக்கிறேன். அவரை நான் அதிகமாக அறிய விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சகோதரனே, உங்களை, ஆம், பின்னால் உள்ள உங்களையும், இங்கே கீழே உள்ள பெண்மணியே, ஆம், பெண்மணியே, உங்கள் கரங்களை நாங்கள் காண்கிறோம். தேவனும் அவைகளை காண்கிறார். வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, உன்னையும், ஆமே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பாராக. அமைதியாயுள்ள இந்நேரத்தில் வேறு யாராகிலும் இப்பொழுது உண்டா? அங்கே பின்னால் உள்ள வாலிபனவரே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அதை குறித்து சிந்தியுங்கள். அதை குறித்து சிந்தியுங்கள். கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரின் எந்தென்றும் உள்ள பிரசன்னம் அந்த அதே ஆவி. நம்முடைய நியாயத்தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்ட போது அவர் நியாயந்தீர்க்கப்பட்ட அந்த நாளிலே அங்கே கூக்குரலிட்டார். தேவனுடைய கோபாக்கினையின் கோல் அவரை அடித்தது. உங்கள் பாவங்கள் அந்த கோலில் சுற்றப்பட்டிருந்தன. அவரை அடித்த போது அவருடைய ரத்தமும் தண்ணீரும் அவரிடத்தில் இருந்து பெருக்கெடுத்து வந்தது. அவர், பிதாவே, உம்முடைய கைகளில் இந்த ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். வெந்தேகோஸ்தே நாளஞ்சு நம்முடைய பிரயாணத்தில் நம்முடன் கூட செல்ல அது வந்தது. அது இப்பொழுது மிக அருகாமையில் உள்ளது. நீங்கள் பிரயாணத்தை துவங்கி வீட்டை விட்டு வெகு தூரம் அலைந்து திரிந்திருக்கும் போது, கர்த்தாவே, நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்ல விரும்ப மாட்டீர்களா? நாம் இதை பாடும் போது நீங்கள் பிடத்தண்டை நடந்து வந்து உங்கள் ஆத்மாவை கூட கிறிஸ்துவுக்கென்று ஒரு பிரதிஷ்டை செய்து கொள்ள விரும்புகின்றீர்களா? ஆமேன். மூன்று சிறு பையன்கள் வேகமாக நடந்து வந்து தங்களுடைய கண்களில் கண்ணீரோடு இப்பொழுது பீடத்தின் அருகில் முழங்கால் படியிட்டுள்ளனர். நிச்சயமாகவே அவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய சிறு சிந்தையில் தீர்மானம் செய்து தங்களுடைய இருக்கையை விட்டு புறப்படும் முன்பே அவர்கள் மன்னிக்கப்பட்டனர். இந்த காலையில் அவர்கள் யார் பக்கம் உள்ளனர் என்பதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த அவர்கள் முன்னால் வந்து இங்கே முழங்கால் படியிட்டுள்ளனர். சில வயதானவர்கள் இதை போன்று செய்ய விரும்பி இந்த விதமாக முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, நான் பாதையை விட்டு விலகி வெகு தூரம் அலைந்து திரிந்துள்ளேன், எனக்கு அதிக சந்தேகங்கள் இருந்து வந்தன, சில நேரங்களில் நான் அலைந்து பாபத்தில் பிரவேசித்தேன், இப்பொழுது நான் தாமதமாவதற்கு முன்பு திரும்பி வர விரும்புகிறேன், தேவனே நான் வர விரும்புகிறேன், நான் உண்மையாகவே வந்து முழங்கால் படியிட விரும்புகிறேன் என்று கூறுங்கள். ஆமேன். எப்பொழுது ஆர்த்தர் பீமின் மூன்று சிறு பெண்கள் ஏறக்குறைய ஒரே உயரம் உள்ளவர்கள், அவர்கள் இங்கே முன்னால் வந்து முழங்கால் படியிட்டுள்ளனர். முன்னால் வந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு பெண்ணுக்கு இப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு புதிய குட்டி சகோதரன் வீட்டில் பிறந்திருக்கிறான். அன்றொரு நாள் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், திருமதி உட் வந்து என்னிடம் கூறினாள், அதாவது இந்த சகோதரி ஒரு குழந்தையை பிறப்பிப்பதற்காக மருத்துவமனைக்கு போவதாக கூறினாள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு பையனாய் இருக்கும் என்று போய் அவர்களிடம் சொல்லி என்று கூறினார். அது பிறந்தபோது அது ஒரு சிறு பையனாய் இருந்தது. இந்த காலை பிள்ளைகளாக தென்படுகிறது. சகோதரி ஆர்னால்டின் சிறு வகுப்பில் இருந்து சிறுநபர்கள் வந்து தங்கள் ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்கின்றனர். என் வலப்பக்கத்தில் பீடம் முழுவதுமே சிறு பிள்ளைகளாக இருந்துள்ளது. பீடத்தண்டை மற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் ஒரு பாடலை பாடினால் அது அருமையாயிருக்கும். சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இந்த சிறுவர்களுக்காக ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, நாளை என்ற ஒன்று வருமானால் இந்த மற்றொரு 10-15 ஆண்டுகள் இயேசு வர தாமதித்தால் இந்த பையன்களும் பெண் பிள்ளைகளும் வரப்போகும் மற்றொரு தலைமுறையினருக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பீடத்தண்டை வந்ததை நினைவு கூறுவார்கள் என்பதில் என் மனதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கர்த்தாவே, இவர்கள் சிறு ரத்னங்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாலிபம் மற்றும் மிருதுவான இருதயங்கள் இந்த காலையில் குற்றப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் செய்தியை முழுவதும் கூட கேட்கவில்லை. சகோதரி ஆர்னால் பேசியதை கேட்ட பின்பு அவர்கள் வகுப்பிலிருந்து வெளியே வந்து எங்கே பீடத்தண்டை வந்து தங்களுடைய சிறிய ஜீவியங்களை அளிக்கின்றனர். இப்பொழுது பிதாவே, எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியினூடாக நான் பேசியிருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியின் விசுவாசத்தினால் எல்லா காரியங்களையும் செய்கிறார். இந்த மணி நேரத்திலேயே அவர்கள் செய்துள்ள ஒவ்வொரு பாவங்களையும் நீர் மன்னித்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் உள்ள முழு விசுவாசத்தோடு அவர்களுடைய சிறிய ஜீவியங்களை அவர்களுடைய பாதையினூடாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் ஒருபோதும் வழிவிலகி செல்லாதிருப்பார்களாக. இது உண்மையாகவே ஒரு வினோதமான காரியமாய் உள்ளது. இந்த காலை ஆவியானவர் நாம் வினோதமான ஒன்றை காண்போம் என்று கூறினார். தேவனே, நீர் மற்றவர்களுடன் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டிருந்தால் இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். எப்படியா இந்த காலை பீட அழைப்பில் பெரியவர்கள் ஒருவர் கூட வரவில்லை, ஆனால் சிறு பிள்ளைகளின் முழு கூட்டமும் முன்னால் வந்தன. அதே சமயத்தில் இது பெரியவர்கள் கூட புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு மகத்தான செய்தியாய் இருந்தது. ஆனால் பிள்ளைகள் அதன் ஆவியை கிரகித்துக் கொண்டனர். பிதாவே, அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியக்காரன் முறையில் இவர்களை இக்கூட்டத்தின் விருதுகளாக உம்மிடம் அளிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை என்றென்றும் உள்ள ஜீவ தண்ணீரின் பிரசன்னம் அவர்களிடம் பாய்ந்து கொண்டிருக்கும் என்று நினைவில் கொள்வார்களாக. அவர்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவைகளின் பேரில், அதாவது தேவன் அவர்களை இருக்கைகளில் இருந்து இழுத்து இங்கு அனுப்பினார் என்று அவர்கள் விசுவாசம் கொள்வார்களாக. அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. அவர்களுடைய மரண நாளில் அவர்களுடைய சிறு ஆவிகள் உம்மிடம் கொண்டு வரப்பட்டு உயிர்த்தெழுதலின் நாளில் அவை மீண்டும் அவர்களுடைய சரீரங்களுக்கு கொண்டு வரப்படுவதாக. பிதாவே, அவர்கள் உம்முடையவர்கள். இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்கள் அவர்களை உமக்கு அளிக்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இங்கு வந்து இந்த பீடத்தை சுற்றிலும் முழங்கார்படியிடுங்கள் என்று சொன்ன இயேசுவை உங்களுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிற அங்கே கூட்டத்தில் பின்னால் உள்ள பீடத்தண்டையில் இருக்கிற இந்த சிறு குழந்தைகளை நான் கேட்கப் போகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்றும் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று இங்கே கூட்டத்தாரை நோக்கியவாறு பாருங்கள். இதுவே அதுவே இயேசு உங்களை ரட்சிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் ஜனங்களுக்கு கூறக்கூடியபடியாகும். இப்பொழுது எழுந்து நின்று சரி கூட்டத்தாரை நோக்கினவாறு திரும்பி பாருங்கள். இயேசுவை நேசிக்கிற சிறு பையன்களும் பெண் பிள்ளைகளும் ஆகிய நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே சபையோரை நோக்கியவாறு திரும்பி பாருங்கள். இங்கே முன்னால் உள்ள சிறு பெண் பிள்ளைகளாகிய உங்களை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? இங்குள்ள சிறு பெண் பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை உங்களுடைய முழு இருதயத்துடன் நேசிக்கிறீர்களா? நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இனிய இருதயமே, நீ அவரை நேசிக்கிறாயா? இங்கே எழுந்து நில்லுங்கள். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் புறப்பட்டு செல்வதற்கு முன்பு இந்த ஜனங்களுக்காக இந்த விதமாக சுற்றி திரும்பி பாடுவோமாக. இயேசு என்னை நேசிக்கிறாரே, இதை நான் அறிவேன். வேதம் அவ்வண்ணமாய் எனக்கு கூறுகிறது. பார்த்தீர்களா? நாம் இப்பொழுது இதை பாடுகையில் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. சரி, நாம் இதை பாடுவோமாக. இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தியிருப்பதோடு நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது நீங்கள் எல்லோரும் எனக்கு பிறகு இதை திரும்ப சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்று அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு நான் அவரை நேசித்து அவரை சேவிப்பேன். ஆமேன். நிச்சயமாக ஜெபிப்பேன். சகோதரன் பென், பரலோக பிதாவே, மற்ற சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவனிடம் வருவதை இந்த மனிதன் காணும் போது ஒரு தந்தை என்னும் நிலையில் இவர் தமது சொந்த பிள்ளைகளுக்காக அழுகிறார். இந்த சிறு பிள்ளைகளை பீடத்தண்டை கொண்டு வந்த ஆவியானவர் கர்த்தாவே, அதே ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளையும் ரட்சிப்பாராக. அதை அறிவீராக. பிதாவே, நாங்கள் அவர்களை உம்மிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்படைக்கிறோம். இப்பொழுது சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் இவர்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கு திரும்பி செல்லும் போது வரிசையில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த சிறு பிள்ளைகளோடு கரங்குலுக்க அல்லது அவர்கள் முதுகில் தட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த வழியாக உங்கள் இருக்கைகளுக்கு திரும்பி செல்லுங்கள். மேலும் அங்குள்ள அனைவரும் சிறு பிள்ளைகளுடைய முதுகில் தட்டி கொடுக்கட்டும். நாங்கள் எங்கள் முழு இதயத்தோடு உங்களை நேசிக்கிறோம். எங்களைப் போலவே நீங்களும் அதில் அந்த அளவிற்கு கிறிஸ்துவின் சரணத்தின் அங்கத்தினராயிருக்கிறீர்கள். அது நன்கு வல்லமையாய் பாடுதல் ஆயிற்று. இப்போது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. இப்பொழுது இதை நாம் பாடும்போது நாம் ஒருவரோடு ஒருவர் கரங்குலுக்குவோமாக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருப்பதோடு நிற்போமாக. சகோதரன் டெடி, அதை வாசியுங்கள். என்னிடம் இங்கே சில விண்ணப்பங்கள் உள்ளன, உருமாள்கள் போன்றவையும் உள்ளன. அவை வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்க கூடும். இங்கிலாந்தில் உள்ள ஒரு குழந்தையிடத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த அளவு நீளமுள்ள ஒரு ஜதை காலுறைகள் வந்துள்ளதை அவர்கள் பெற்றுள்ளதாக பில்லி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த குழந்தையின் கால்கள் ஊனமாயுள்ளன. எனவே நாம் அதற்காகவும் கூட ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எனவே ஆமென். சகோதரன் பென், நான் நிச்சயம் அப்படி செய்வேன். கர்த்தாவே, நாங்கள் அணிவகுத்து செல்லும் போது அடிக்கப்பட்ட கண்மலை எங்களுக்கு அருகில் இருக்கிறது என்றும், கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரின் எந்தெந்தும் உள்ள பிரசனம் சபையுடன் கூட செல்லுகிறது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ நித்திய தேவனே, எங்களோடு உள்ள இந்த தேவனில் உள்ள விசுவாசத்தை எங்களுக்கு அவிழ்த்துவிடும். நீர் செய்வீர் என்றும், உம்மிடம் நாங்கள் தயை பெற முடியும் போது அதனால் உம்மால் எங்களை நம்ப முடியும் என்றும் நான் அறிவேன். கர்த்தாவே, நீர் அதை அபரிமிதமாக எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதை தவறாக உபயோகிக்க கூடும். ஆனால் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்தால் அது நடக்கட்டும். யாரோ ஒருவர் அவருடைய காரை மோதிவிட்டதாக நம்முடைய சகோதரன் கூறினார். ஓ தேவனே, இந்த காரியங்களை செய்ய அந்த மனிதனிடத்தில் பணமில்லை என்பதை நாங்கள் அறிவோம். காரை மோதின அந்த மனிதன் இருதயத்தில் குத்தப்பட்டவராய் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இதை செய்ததற்காக மனஸ்தாபப்பட்டு வந்து, சகோதரனே, நான் தான் அதை மோதியவன், நான் பழுது பார்த்து தருகிறேன் என்று கூறும்படி நீர் அந்த நபரை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சகோதரன் பெண்ணுக்கும் அவருடைய அன்பார்ந்தவர்களுக்கும் உதவி செய்வீராக. இதோ என் கரங்களில் உருமாள்களும் விண்ணப்பங்களும் உள்ளன. அந்த தேவனில் தான் விசுவாசம் கொண்டுள்ளேன். மோசேக்கு அந்த தேவனில் விசுவாசம் இருந்தது. அவன் சிவந்த சமுத்திரத்தை கடந்தான். தானியேலுக்கு அந்த தேவனில் விசுவாசம் இருந்தது. அவன் சிங்கங்களின் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தனர். அக்கினியை அவித்தனர். பவுல் அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தான். ஒரு நாள் ஆராதனைகள் பெருகிக் கொண்டே போய் பவுல் ஒவ்வொருவருக்கும் செபிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது அவன் ஒரு உருமாலை எடுத்து, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் கூறினான். அவன் தன்னுடைய கரங்களை உருமாள்களின் மேலும் கச்சைகளின் மேலும் வைக்க அப்பொழுது அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டன. வியாதிகளும் நோய்களும் அவர்களை விட்டு விலகின. மேலும் தேவனே, எனக்கும் அதே தேவனில் விசுவாசம் உண்டு. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, வியாதிகளும் நோய்களும் துன்பங்களும் கர்த்தாவே அது விலகுவதாக. கீழே நதியில் அக்கினி ஸ்தம்பத்தில் அங்கே கீழே என்னுடன் பேசின அதே தேவனாய் நீர் இருக்கிறீர். என்னுடன் கூட நீர் புகைப்படம் எடுத்துக் கொள்ள சம்மதித்து அது அந்த சுபத்தில் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்களுடனே இருக்கிறீர். அதே அக்னி ஸ்தம்பமாய் நீர் எந்தென்றும் பிரசன்னமாய் உள்ளீர். நாங்கள் ஆவிகள் இணையும் போது கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருக்கிறோம். அப்படியானால் நீர் இங்கே இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்களுக்கு உம்மில் விசுவாசம் உண்டு. நீர் எங்களை அபிஷேகித்து உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மகிமைக்காக அல்ல. அப்படியானால் நாங்களும் மோசே தவறான காரியத்தை செய்தபோது இருந்ததைப் போலவே இருப்போம். கர்த்தாவே, உமக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறோம். அதுவே எங்களுடைய இருதயத்தின் நோக்கமாய் உள்ளது. நாங்கள் அதை செய்ய முடிந்தால் உமக்கு உதவி செய்வோம். நாங்கள் எதை செய்ய நீர் விரும்புகிறீர் என்பதை பிதாவே நீர் எங்களுக்கு காண்பியும். எப்பொழுது விசுவாச செய்யின் பேரில் இந்த உருமாள்களும் இந்த விண்ணப்பங்களும் அடையாளமாக திகழும் வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். அவை ஜனங்களை விட்டு போய்விடும். கர்த்தாவே, நீர் அதை செய்வீர் என்று நான் அறிவேன். நீர் அதை செய்வீர் என்று நாரதையின் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இன்று காலை எங்கள் மத்தியில் உள்ள எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும். தண்ணீருக்காக கண்மலையிடம் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதாக கூறி தங்களுடைய கைகளை உயர்த்தினவர்களை ரட்சியும். தேவனே, அவர்கள் இன்று அதிக தாகமடைந்து அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவுக்கான தாகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும்படி உப்பால் சாரமேறின அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவர்களாயிருப்பார்களாக. இதை அருளும். பிதாவே இன்றிரவு எங்களோடு இரும். ஓ தேவனே, இந்த விண்ணப்பங்களின் மூலம் ஜனங்களுடைய இருதயங்களில் என்ன உள்ளன என்பதை நான் கண்டுகொள்ளட்டும். அவர்களுடைய இருதயத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தால் அப்பொழுது கர்த்தாவே அவர்களுடைய இருதயங்களுக்கு இன்றிரவு பிரசங்கிக்க நீர் எனக்கு ஏதாவது ஒன்றை தருவீராக. சகோதரன் நெவிலையும் அவருடைய மனைவியையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும். எங்கள் சிறு சபையையும் எங்களுடைய தர்மகர்த்தாக்களையும் எங்களுடைய மூப்பர்களையும் எங்கள் அங்கத்தினர்களையும் ஆசீர்வதியும். பிதாவே, எல்லா இடங்களிலும் உள்ள உமது சரீரமாகி எங்களோடு இருக்கும். நாங்கள் அதை உம்முடைய கரங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது உண்மையாக நாம் அவரிடம் அதை பாடுவோமாக. புரிகிறதா? நம்முடைய இதயங்கள் இப்பொழுது வணங்கியிருப்பதோடு